ஒரு பூ எப்படி மலருதோ அந்த மாதிரி ஆண்டவருடைய கிருபை ஒரு இருதயத்துல ஒரு ஆத்துமால எப்படி மலருது அப்படின்றத ஒரு அழகான விதத்தில் இந்த பியாட்டிடியூட்ஸ் நமக்கு காட்டுது. ஒரு பூ பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மொக்கா இருக்கும், அது மொக்கா இருந்து அழகா அது மலர்றத நம்ம அழகா பார்க்கலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு ஆத்துமால ஆண்டவருடைய கிருபை வந்துச்சுன்னா அது எப்படி அழகா மொக்கா இருந்து அது வளர்ந்து அப்படி துளுருட்டி எவ்வளவு அழகா வருதுன்றதான் இந்த பியாட்டிடியூட்ஸ் ஒரு விதத்துல காட்டுது இல்லைங்களா. அது ஆரம்பம் வந்து முதல்ல கிருபை வந்த பிறகு ஒருத்தனுடைய ஆவியில் எளிமைத்தனத்தை அவன் உணர்றான். ஆவியின் எளிமைத்தனத்தை உணர்ந்து அடுத்ததாக அந்த தன்னுடைய பாவத்தின் ஆழத்துக்கு அவன் துயரப்படுறான் இல்லைங்களா. அது ஒரு மொக்கு, அது பாக்கிறதுக்கு அவ்வளவு நல்லாதான் இல்ல இல்லைங்களா. துயரப்படுறது நமக்கு பிடிக்கிறதா இல்ல, ஆவியில் எளிமை இருக்கிறது நமக்கு அவ்வளவுதான், ஒரு நெகட்டிவ் சைடு. ஆனா இது ரெண்டும் நடந்த ஒரு மண்ணுல ஒரு உள்ளத்துல தான் அடுத்ததாக அருமையான பூ மலர்க்க முடியும், மலர முடியும். இது ரெண்டும் எந்த இதயத்தில் நடக்குதோ அடுத்ததாக வருகிற அருமையான குணாதிசயங்கள், சாந்த குணம், இதயத்தின் சுத்தம், சமாதானம், அதெல்லாம் எந்த உள்ளத்துல தான் பார்க்க முடியும், இந்த ரெண்டு நடந்த ஒரு உள்ளத்துல தான் பார்க்க முடியும். அப்படித்தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. இது வந்து அடுத்ததாக நம்ம பார்க்க போற ஒரு குணாதிசயம் அஞ்சாவது வசனம். சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் இல்லைங்களா. அந்த காரியத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரப்போறோம். இது அழகான ஒரு, இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். இயேசு ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசு தான் ஆரம்பிச்சு சொன்ன முதல் வார்த்தைகள், புதிய ஏற்பாடுல இருக்கக்கூடிய முதல் செர்மன், புதிய ஏற்பாடுல இருக்கக்கூடிய முதல் புத்தகத்துல வருகிற காரியத்தை தான் நம்ம படிச்சுட்டு வரோம். ஆனா எவ்வளோ இதுல இருந்து நீங்க பார்க்க முடியும் கிறிஸ்தவம் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு இல்லைங்களா. எவ்வளவு தூரம் நம்ம வாழ்ற கிறிஸ்தவம் எவ்வளவு தூரம் போயிருக்கு. ஏன்னா இந்த பி ஆட்டிடியூட்ஸ் வந்து ஒரு மனுஷனுடைய இருதயத்தை சோதிக்கிறதுக்கு பைபிள் இருக்கக்கூடிய மிக மிக ரொம்ப அழமான பகுதி இதுதான். நம்ம இருக்கிற கிறிஸ்தவம் உண்மையான கிறிஸ்தவமா, நம்ம இருக்கிற இருதயம் உண்மையான விதத்தில் நம்ம இருக்கிறோமான்ற நம்மள சோதிச்சு பாக்குறதுக்கு இது உதவியா இருக்கும். இதை எடுத்து யோசிச்சு பாருங்க, எத்தனை சபைகள்ல போய், இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல போய் இதை பிரசங்கம் பண்ணோம்னா எத்தனை பேருக்கு ஷாக் ஏற்படும். ஐயோ இப்படியா விஷயம், இதெல்லாம் தெரியாம நம்ம இருக்கிறோமே, இப்படி எல்லாம் தெரியாம ஒரு மதத்துல நம்ம வாழ்றோமே, எத்தனை பேர் எத்தனை கிறிஸ்தவர்கள் ஒரு ஷாக்ல தான் இருப்பாங்க இல்லைங்களா. ஏன்னா எவ்வளவு தவறான விதத்தில் நம்ம இருக்கிறத பாக்குறோம். இயேசு முதல் முதல்ல இது பிரசங்கம் பண்ணும் போதும் அந்த யூத உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அவங்க இப்படி நினைச்சு பார்த்ததே இல்ல, தேவராஜ்யத்தை குறித்து இந்த மாதிரி எண்ணமே அவங்களுக்கு இருந்ததில்ல. ஒரு யூத உலகத்துக்கு மேலேயே ஒரு பாம் போட்ட மாதிரி இந்த பிரசங்கம் இருந்துச்சு. ஏன் அவங்க நினைச்சது யோசிச்சு பாருங்களா, இயேசு பேசும்போது அவங்க ஒரு போதும் அவங்க அவங்க மதத்தை குறித்து ரொம்ப பெருமை உள்ளவர்களா இருந்தாங்க, அவங்களுக்கு இருந்த அறிவை குறித்து ரொம்ப பெருமை உள்ளவர்களா இருந்தாங்க, ரொம்ப பெருமை, அவங்க பக்தியை குறித்து ரொம்ப பெருமை. வெறும் வெளிவேஷத்துல தான் அவங்க கவனமே. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல, ஆண்டவர் அதை கேரே பண்றது இல்ல. நீ வெளியில என்னத்தான் டிராமா போட்டாலும் அதை பத்தி கேர் இல்ல. வேர் இஸ் யோர் ஹார்ட், உங்க இருதயம் எங்க இருக்கு, அதைத்தான் ஆண்டவர் பாக்குறாரு. அதைத்தான் இங்க இது நமக்கு வெட்டு வெளிச்சமா காட்டுது. உங்க இருதயம் எவ்வளவு மோசமா இருக்குன்றத காட்டுது. அவங்க எவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க, எவ்வளவு இதா இருக்கிறாங்க, தேவராஜ்யத்துக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம், மேசியா வர வேண்டியதுதான், எங்களை கூட்டு போக வேண்டியதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு வந்து உடனே சொல்றது என்ன, தேவராஜ்யத்துக்கு போறதுக்கு முதல் குணமே என்னன்னா, நீ எவ்வளவு நீதிமானா இருக்க, எவ்வளவு ஒழுங்கா நல்லவனா இருக்கிறன்னு இல்ல, உன் பாவத்தின் ஆழத்தை உணர்ந்து நீ எந்த அளவுக்கு ஒரு முதல் உங்க வீட்டுல சாவான மாதிரி எப்படி அழுவுறியோ அந்த மாதிரி அழுதவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். உன் பாவத்தின் நிலையை குறித்து மிக ஆழமான துக்கம் இருக்கிறவன், தன்னுடைய ஏழ்மையை குறித்து ஆழமான துக்கம் இருக்கிறவன், எந்த அளவுக்கு அந்த துக்கம் அவருக்கு இருக்கிற ஒரே புள்ள இறந்து போச்சுன்னா எப்படி அழுவானோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமா பாவத்துக்காக அழுதவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஷாக்கிங்கா, இந்த மாதிரி வாழ்க்கையிலேயே அவங்க யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க, என் வாழ்க்கையில அப்படி நடந்ததே இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு போறவன் இல்லைன்ற மாதிரி சொல்லிச்சா. ஏன்னா அவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு இருந்த அரசியல் மைண்ட் செட்டை பார்த்தோம்னா அவங்க ரோம் கீழே இருக்கிறாங்க, இல்லைங்களா, அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். ரோமு கீழே இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அடிமைகளா வாழ்றதுக்கே இஷ்டம் இல்லை அவங்களுக்கு. ரோமுக்கு விரோதமா ரொம்ப ஜெலட்ஸ் இருந்தாங்க. பரிசேயர்களுக்கு ஸ்டாக்ஸ் கட்டுறத பிடிக்காது. எப்ப பாரு அக்ரெசிவா இருந்தாங்க, இப்ப பாரு விரோதமா இது கலகம் செய்கிற மக்களாக யூதர்கள் இருந்தாங்க. அதனாலயே ரோமுக்கு ரொம்ப தள்ளனோ யூதருங்கன்னா, கலகம் செய்யற மக்கள், எதிர்க்கிற மக்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் வந்து அவர்கள் என்ன நினைச்சாங்க, இவர்கள்லாம் மேசியாக்காக காத்திருந்தாங்க. ஏன்னா சுதந்திரம் எங்களுக்கு வேணும். மோசே வந்து எப்படி எகிப்துல இருந்து எங்களை காப்பாத்தினாரோ, மேசியா வந்து பெரிய போர் செய்து இந்த ரோமெல்லாம் அடிச்சு எங்க ராஜ்யத்தை பரப்பணும், எங்க நாங்க யூத குலத்தை நிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து எல்லாத்தையும் போக்கி அரசியல் சுதந்திரம் எங்களுக்கு கொடுத்து பொருளாதாரத்தில் எங்களை உயர்த்தி உலகத்திலேயே பெரிய ஐஸ்வர்ய ஜாதியாக சில பிரசங்கம் பண்ணுவாங்க. அவர் எல்லா வியாதியும் நீக்குவாராக, எல்லா கடத்தையும் நீக்குவாராக, எல்லா தரித்திரத்தையும் நீக்குவாராக பிரசங்கம் பண்ற மாதிரி அந்த காலத்தில் அவங்க நினைச்சுட்டு இருந்தாங்க. அவர் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது இயேசு வந்து என்ன சொல்றாரு, ரோம எதிர்க்கணும் போது அவர் வந்து சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அதை கேட்ட உடனே அவங்களுக்கு சப்புன்னு போயிருக்கோம், என்ன இதா நீ அமேசியா அப்படின்னு ஆயிருக்கும். புரியுதுங்களா, இது என்னடா பேசுறாருன்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருந்திருக்கும். சாந்த ரோம் கிட்ட சாந்த குணமா என்ன பேசுறீங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பாருங்களா, அவங்க அரசியல் மைண்ட் செட்டுக்கே ரொம்ப விரோதமானது. அவங்க சிந்தனையே அதிரடிக்கிற மாதிரி தான் இயேசு இங்க பேசுறாரு. இதை பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்திலயும் நம்ம யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு முரண்பாடானது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பாரடாக்ஸ், பாரடாக்ஸ் தான் பாக்கிறதுக்கு ரொம்ப முரண்பாடா இருக்குது மாதிரி தெரியுது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதுவே பாரடாக்ஸ் தான். இது அதை விட ரொம்ப பாரடாக்ஸ், யோசிச்சு பாருங்க. காதுக்கு கேட்கறதுக்கே சரியில்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் ரொம்ப ரொம்ப திறமை உள்ளவர்கள், ரொம்ப பலவான்கள், பாக்கியவான்கள், ஏனென்றால் பூமியை அவர்கள் சுதந்திரிப்பார்கள் சொன்னா சரி அதை ஒத்துக்கலாம். இல்லனா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் பரலோகத்தை அவர்கள் சுதந்திரிப்பார்கள் சொன்னா நான் ஒத்துக்கலாம். இது என்ன போட்டிருக்கு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எதை சுதந்திரிப்பாங்க, பூமிய. எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, பூமியை சுதந்திரிக்கிறவங்க யாருங்க, அங்க அடாவடி பண்ணி அடித்தடி பண்ணி அவங்கிட்ட புடுங்கி இவங்கிட்ட புடுங்கி அவனும் போட்டு அவன் அந்த லேண்ட போட்டு இது பண்ணிக்கிட்டு இல்லைங்களா, அதை வளைச்சு போட்டுக்கிட்டேன், இதை வளைச்சு போட்டுக்கிட்டேன்னு வாங்க, அவன் லேண்டு போறேன்னா புறம்போக்கு லேண்ட வளைச்சு போட்டுக்கிட்டேன். அப்படி அவங்க தான் பூமியை சுதந்திரிக்க முடியும், அவங்களுக்கு தான் ஏக்கர் கணக்குல லேண்ட் இருக்க முடியும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இந்த பூமியில சக்சஸ்ஃபுல்லா சந்தோஷமா நிறைய இன்பத்தோடு வாழ்கிறவ யாரு தெரியுமா, இந்த பூமியில வாழ்றத பத்தி தான் அவர் பேசுறாரு. இந்த பூமியை சுதந்திரிக்கிறவங்க சாந்த குணம் உள்ளவர்கள். எங்கேயாவது ஒரு புக்ஸ் வாங்கி பாருங்க, இந்த உலகத்துல எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆகுதுன்னு சாந்த குணத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, வாழ்க்கையின் கோட்பாடு இதுதான், இந்த உலகத்தின் கோட்பாடு இதுதான். கடைசியில நமக்கு ஒரு வேலை அனுபவத்துல அப்படி தெரியாம இருக்கலாம், நம்ம பார்வைக்கு அப்படி தெரியாம இருக்கலாம், இந்த உலகத்துல ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா ரொம்ப சுதந்திரித்து பயங்கரமா வாழ்ந்து போனவங்க யாரு தெரியுமா, சாந்த குணம் உள்ளவர்கள். இந்த உலகத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்து போனவங்க யாரு தெரியுமா, சாந்த குணம் உள்ளவர்கள். அதான் அவர் சொல்ற ரொம்ப முரண்பாடா நமக்கு இருக்கு. அதான் அவர் என்ன பண்றாரு, சத்தியத்தை தலகீழா நிக்க வச்சு நம்மளுக்கு காட்டுறாரு. பாரடாக்ஸ் தான், சத்தியத்தை தலகீழா நிக்க வச்சு நம்முடைய கவனத்தை இழுப்புறது தான் பாரடாக்ஸ் உடைய வேலையை. அவர் அப்படித்தான் பண்றாரு, சத்தியத்தை தலகீழா நிக்க வச்சு காட்டுற. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதை நம்ம படிச்சுக்கோமே, ரொம்ப அதிசயமான சத்தியம். இதை நம்ம படிச்சுக்கோம். ஒரு ஒரு நாலு கேள்விகளோடு நம்ம பொதுவா கேட்கிற கேள்விகளோடு தான் படிச்சுக்கணும் இல்லைங்களா. முதலாவது சாந்த குணம்னா என்ன, அதுக்கு அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சாந்த குணம் எப்படி வெளிப்படும், மூணாவதாக சாந்த குணத்துக்கு சில உதாரணங்கள் பார்க்கணும், நாலாவதாக ஏன் இவர்கள் பாக்கியவான்கள், எப்படி இவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் அப்படின்ற நாலு கேள்விகளை நம்ம கேட்கிற விதத்தில் இந்த வசனத்தை நம்ம அணுக பார்ப்போம். சாந்த குணம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மீக்னு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு இல்லைங்களா, பிளஸட் ஆர் த மீக், அது நல்ல டிரான்ஸ்லேஷன். இன்னொரு ஜென்டில், பிளஸட் ஆர் த ஜென்டில் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இது இப்பனா என்ன, முதலாவது என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிளஸட் ஆர் த வீக்னா பிளஸட் ஆர் த மீக், பிளஸட் ஆர் த வீக்னு போடல. சாந்த குணமா இருப்பது ஒரு பலவீனத்தை குறிக்கல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கோளைய காட்டல. சில பேர் இயற்கையாவே சாந்த குணமா இருப்பாங்க, ஏன் சார்ந்த குணமான அவங்க பயந்த சுபாவம் இருக்கிறதுனால இல்லைங்களா, அதை இது குறிக்கல, இயற்கையான குணத்தை இது குறிக்கல. சார்ந்த குணமா ஒரு கான்பிடன்ஸே இல்லாம ஒரு முதுகெலும்பே தைரியமா இல்லாம ஒரு மாதிரி எப்படி அப்பதான் குறிக்கல, இயற்கையா கூச்ச சுபாவத்தை இது குறிக்கல. இது ஒரு கிருபை, தேவ கிருபைனால ஏற்பட்ட ஒரு குணம். எப்படி இது ஏற்படுது பாருங்களேன், இது அழகா ஒரு ப்ரோக்ரஷன்ங்க. ஆவியில் எளிமை உள்ளவனா ஒரு மனுஷன் ஆகிறான், தன்னுடைய உடைஞ்ச தரித்திர தரத்தை பாவத்தின் அகோர நிலைமைய உணர்றான். ஐயோ நான் ஒண்ணுமே இல்லையே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, கிருபையை பொறுத்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே, இன்னைக்கு நான் இறந்தேன்னா துணி கூட இல்லாம நான் நிர்வாணமா தானே இந்த உலகத்துக்கு நிர்வாணமா வந்த நிர்வாணமா போறேன்னு என்னோட என்ன எடுத்துட்டு போறேன்னு ஆவிக்குரிய விதத்துல பார்த்தா ஒண்ணுமே இல்லையன்னு தன்னுடைய தரித்திரத்தனத்தை உணர்றான் இல்லைங்களா. மனுஷன் என்ன பண்றான், அது இருக்குது இது இருக்குதுன்னு தனக்கு இல்லாத உலக காரியத்தை போத்திக்கிட்டு பெருமை பாராட்டிக்கிறான், சுயத்தை உயர்த்திக்கிறான் வேலை. அது இல்லாம தன்னுடைய தரித்திரத்தனத்தை உணர்ற மனுஷன் அடுத்ததாக தன்னுடைய அதனோட விளைவாக என்ன ஆகுது, துயரப்படுறான். ஆவியின் எளிமையினுடைய விளைவு துயரப்படுறான். அழமான துயரத்தோடு அவன் இருக்கும் போது அந்த துயரதை எந்த அளவுக்கு ஆழமா போகுதுன்னும் போது அப்பதான் அவனுக்கு ஆறுதல் அடைகிறாருன்னு வருது. எப்படி ஆறுதல் வருது, தேவன் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர்னு அப்பதான் அவனுக்கு கண்ணே தெரியுது. அது வரைக்கும் தெரியுது இல்ல, அவருடைய பரிசுத்தத்தை பார்த்து அன்பை பார்த்து இரக்கத்தை பார்த்து அவன் ஆறுதல் அடையறான். அந்த ஆறுதல் அடையும் போது தான் அவனுக்கு அந்த சாந்த குணம் வருது. புரியுதுங்களா, எந்த மண்ணுல சாந்த குணம் வருது, இந்த சாந்த குணம் அப்படின்னா ஆவியில் எளிமைப்பட்டு துயரப்படுகிற ஒரு மனிதனுக்கு அடுத்ததா ஏற்படுகிறது என்ன, சாந்த குண மனிதனாக அவன் மாறுறான். அதான் பாக்குறோம் பாருங்களேன், ஆவியில் எளிமைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆவியில் எளிமை வந்து என்னுடைய தரித்திரத்தையே பார்த்து நான் வருண்டு போறதுனால, சாந்த குணம் வந்து கடவுளுடைய அதிசயமான கிருபையை பார்த்து அதுல நான் ஆனந்தப்படுறதுனால தான் சாந்த குணம் வருது. என்ன பார்த்து என்னுடைய அருவறுப்பை பார்த்து வர்றது ஆவியில் எளிமை, கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து வர்றது சாந்த குணம் இல்லைங்களா, ஜென்டில் சாந்த குணம் அப்படின்னு பாக்குறோம். ஆவியில் எளிமை எது என்ன பண்ணும், ஆவியில் எளிமை உள்ள மனுஷனை துயரப்பட வைக்கும். சாந்த குணம் உள்ள மனுஷனுக்கு அடுத்த வர இது என்ன, பியாட்டிடியூட்ஸ், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் அவனை மாத்தும் பாக்குறோம் பாருங்களேன். சரி, இத பார்க்கும் போது இது கிரேக் வார்த்தை என்ன போட்டிருக்கு, சாந்த குணம் அப்படின்னா இது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முதலாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பல வார்த்தைகள் இது இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம்னா ரொம்ப ஒரு ஒரு சாந்தமாக மைல்டா ஒரு சாஃப்டா ரொம்ப பொறுமையாக அமைதலாக ஒரு கைண்டா இருக்கிற ஒரு குணம். புரியுதுங்களா, ரொம்ப சாந்தமாக இருக்கிற ஒரு குணம். சில சில எதுக்கு இது கிரேக்ல யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ரொம்ப எரியற ஒரு புண்ணுக்கு ஒரு மருந்து போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப வேர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஒரு அழகா காத்தடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு வார்த்தை சாந்தம் ஜென்டில் அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு, அழகான வார்த்தை. ஒரு சாந்த குணம் உள்ள மனுஷனை எப்படி பார்க்க முடியும், எப்படி ஒரு மனுஷன் துயரப்பட்டிருக்கான்னு தெரியும் தன் பாவத்துக்கு, எப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய ஆவியின் எளிமையை உணர்ந்திருக்கிறான் துயரப்பட்டிருக்கான்னு தெரியும்னா அவனுடைய சாந்த குணம் உள்ளவனா இருப்பான். அதான் நம்ம பார்த்துக்கணும், தேர் இஸ் எ கனெக்ஷன். இது ஒன்னொன்னுக்கும் கனெக்ஷன், ஒரு ஒரு ஏணி, இவ இதுல ஏறினவன் தான் அதுக்கு வரவே முடியும். இந்த ஆவியில் எளிமை உள்ளவன் துயரப்பட்டவன் தான் சாந்த குணம் உள்ளவனாவே இருக்க முடியும். இது என்ன சொல்றதுன்னா, இது ஒரு பலவீனம் இல்ல, ஒரு கோலத்தனம் இல்ல, ஒரு இயலாமை உள்ளவனாக இருக்கிறதுனால இல்ல, அவன் ரொம்ப சாந்தமா இருக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா பவர் இருக்கு, ஆனா அதை கண்ட்ரோலோடு இருக்கிறவன். ஒரு சிங்கத்தை அடக்குனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், சிங்கத்துக்கு எல்லாம் முடியும், எல்லாம் இருக்கும், ஆனா ஒரு சிங்கம் வருது உட்காருனா உட்காருது, எந்திரினா எந்திரிக்குது, பாய வேண்டிய சிங்கம் அப்படி பண்ணுதுன்னா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், அதான் சாந்த குணம். அவனுக்கு எல்லா பவர் இருக்கு, அந்த பவர் எல்லாம் ஃபுல்லு கண்ட்ரோல்ல இருக்கு இல்லைங்களா, பழைய குணம் இருக்கு, அக்ரெசிவா இருக்கிற குணம் இருக்கு, ஆனா அடங்குனவன். ஆவியில் எளிமையும் துயரமும் அவனுடைய இருதயத்தை மெதுவாக்கிருச்சு, சாந்த குணம் ஆக்கிருச்சு. அதைத்தான் இங்க குறிக்கிறத பாக்கிறோம், சாந்த குணம். அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் உள்ள மனுஷன் தான், ஆனா ஒரு ஒரு அடக்க முடியாத ஒரு குதிரை இல்லைங்களா, அந்த அந்த குதிரையை அடக்கி அதை பிரயோஜனமா பண்ணும்போது நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும் போது அது எவ்வளவு அழகா இருக்கு பாக்கிறதுக்கு, அப்படிப்பட்டவன் தான். புரியுதுங்களா, இது சொன்ன மாதிரி பல ரொம்ப அழகான கோட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த சாந்த குணம் எங்கத்தான் பார்க்க முடியும், இந்த ஆவியில் எளிமையும் துயரப்படுகிற ஒரு மண்ணில தான் இது முளைச்சு வர்றது. சுய அன்புனுடைய சாம்பல், சுய என் சுயத்தின் மேல ஆவியில் எளிமை உள்ளவன், அதற்காக துயரப்படுகிறவன் சுயத்தை வெறுக்க ஆரம்பிக்குவான், சுயத்தை நேசிக்கிறத விட்டுருவான். அந்த சாம்பல்ல எழும்பி வர்றது தான் சாந்த குணமே. நம்ம பெருமையை அடக்கம் பண்ணி மூடி அந்த கல்றையில முளைக்கிற ஒரு கனி தான் சாந்த குணம். புரியுதுங்களா? பெருமைக்கும் சாந்த குணத்துக்கும் சம்பந்தம் இல்லை இல்லைங்களா? அதெல்லாம் இதான் பாத்துக்கணும். இந்த சாந்த குணம் எப்படி வருது? ஒரு பக்கம் அந்த மனுஷன் தன்னுடைய சீரழிவு தகுதியற்ற தன்மையை உணர்ந்த மனுஷன், இன்னொரு பக்கம் கடவுளுடைய மிகப்பெரிய இரக்கத்தை உணர்ந்த மனுஷன், அதை ஆழமா கிரகித்து உணர்ந்ததுனால தன்னுடைய இருதயம் அந்த ஒரு பக்கம் தன்னுடைய அசிங்கத்தை பார்த்து கடவுளுடைய பெரிய இரக்கத்தை பார்த்ததுனுடைய வர ஒரு இருதயத்தின் நிலைமை தான். அவருடைய இருதயம் ரொம்ப சாந்தமாக, ஒரு வளைக்கக்கூடிய இருதயமாக, மெதுவான இருதயமாக, இயற்கையா இருக்கக்கூடிய கரடு முரடு குணம், கல்லு குணம், ஒரு எதிர்க்கிற குணம், அடம்பிடிச்ச குணம் எல்லாம் போய் ஒரு சாஃப்டா ஹார்ட் ஆயிடுது. அதான் பாக்குறோம். இது ரெண்டும் எதை செய்து? ஆவியில் எளிமையும் துயரப்படுறதும் அவன் இருதயத்தை வணைக்கக்கூடியதாக உருவமைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் ஆட்டா ஹார்ட்டை மாத்திடுது. அப்போ அவன் தான் சாந்த குணம் உள்ளவனா இருப்பான். இயற்கையா அடங்காத அடங்கா விடாருன்னுவாங்க இல்லைங்களா? இயற்கை மனிதர்கள்லாம் அப்படித்தான், எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டாங்க. அடங்காத எகிறவங்க தான், பொங்குறவங்க தான், பெருமை உள்ளவர்கள் தான், வெறுப்பு உள்ளவர்கள் தான், பொறாமை உள்ளவர்கள், பகைக்கிறவர்கள், அப்படித்தான் இயற்கை மனிதன். ஆனா அதெல்லாம் இவங்கிட்ட இல்ல. ஏன்? இவன் இருதயம் மெலிஞ்சு போச்சு, இவன் இருந்த உருகி போச்சு. இவன் மெலிஞ்சு போனவன், வணையக்கூடியவன், இயற்கையாவே இயற்கை குணங்கள் வணங்கா கழுத்து உள்ளவன் இல்ல. அதைத்தான் பாக்குறோம் இல்லைங்களா? இதான் இந்த குணத்தை பாக்குறோம். இதுக்கு அர்த்தம் என்ன? ரொம்ப சாஃப்ட் பவர் எல்லாம் இருக்கு. அந்த பவர் எல்லாம் இந்த ரெண்டு குணங்கள்னால மெலிஞ்சு போய் சாஃப்டா இருதயம் ஆயிருச்சு. ஒரு அடக்குன ஒரு சிங்கம் அப்படின்லாம், ஒரு அடக்குன ஒரு குதிரை, பவர் இருக்கு, ஆனா அது அடங்கி போன ஒரு குதிரை. கடவுளுடைய கிருபையினால அவன் இருதயம் மெலிஞ்சு போச்சு. அதான் பாக்குறோம். அதான் சாந்த குணம். சரி, இது எப்படி வெளிப்படும்? இப்படி ஒரு இருதயம் இருக்கிறவனை எப்படி பார்க்கலாம்? ரெண்டு விதத்தில் இது வெளிப்படும். அவனுக்கு தேவனுக்கு தனக்கு இருக்கிற உறவுல வெளிப்படும், அவனுக்கும் மற்ற மனுஷர்களுக்கும் இருக்கிற உறவுல வெளிப்படும். இந்த ரெண்டு இதுல பாக்கலாம். சாந்த குணம் உள்ளவன் எப்படி பாக்கலாம்னா, தேவனுக்கு முன்பதாக நம்ம தேவனை எப்படி மதிக்கிறோம், ரெண்டு விஷயத்துல தாங்க தெரியும். எது ரெண்டு விஷயத்துல? ஒன்னு பராமரிப்புல, இன்னொன்று அவருடைய வார்த்தையை. அவருடைய பராமரிப்பை எப்படி மதிக்கிறோம், அவருடைய வார்த்தையை எப்படி மதிக்கிறோம், இது ரெண்டுல தான் ஒரு மனுஷனுடைய இதயத்தையே நம்ம நிலையிட முடியும். பராமரிப்புனா ஒருவேளை சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். பராமரிப்புனா எல்லாருக்கும் தெரியுமா? பராமரிப்புனா இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும், சின்ன காரியிலிருந்து பெரிய காரியம் வரைக்கும், அது ஆண்டவருடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை. எஸ்பெஷலி ஒரு விசுவாசிக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி எல்லாமே நல்லதுக்கு நடக்குது. சின்ன விஷயத்துல இருந்து, ஒரு மரத்துல இருந்து இலை உழுவுறதுல இருந்து, பெரிய அரசியல் இதுல நடக்கிறத எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் எல்லாம் ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. அதை நம்புகிறவர்கள் தான் பராமரிப்பை நம்புகிறவர்கள். அதுக்கு பேர் தான் பராமரிப்பு. வாழ்க்கையில கிடைக்கிற எல்லா சாப்பாடும் இன்னைக்கு காலையில் நான் என்ன சாப்பிட்டேன்னு ஆண்டவர் சித்தம் இருந்து தான் எனக்கு அது கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நான் என்ன துணி போட்டு வந்தேன், போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கலர் நான் துணி போடுறதுக்கு காரணம் என்ன? அது ஆண்டவருடைய பராமரிப்பு. ஒரு காரியமும் ஆண்டவருடைய பராமரிப்புல இருக்கு. இதுல சாந்த குணம் உள்ளவன் பாத்தீங்கன்னா, அவ வந்து பராமரிப்பின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் சாந்தமாக ரியாக்ட் பண்ணுவான். அதுல பாக்கலாம் அவன் எப்படி ரியாக்ட் பண்றான் பராமரிப்பின் சூழ்நிலைகளுக்கு. எந்த ஒரு பொங்குறதோ கொந்தளிக்கிறதோ முறுமுறுப்போ அவனுக்கு இருக்காது. பராமரிப்புல நடக்கிறதுல சாந்தமா ரியாக்ட் பண்ணுவான். பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும், ஒரு ஏலியின் ஒருத்தர் இருந்தார், பிரதான ஆசாரியரா இருந்தார். அவருக்கு சாமியலுக்கு ஆண்டவர் தரிசனமாயி ஏலி குடும்பம் அழிய போது அதெல்லாம் சொல்லும் போது ஏலி எப்படி ரியாக்ட் பண்ண தெரியுமா? ரொம்ப சாந்த குணமுள்ள மனுஷன். அவர் கர்த்தர், அவர் என்ன செய்யறாருன்னு, அவர் செய்யறது பெஸ்டா தான் இருக்கும், அவர் என்ன செய்யறாருன்னு அவருக்கு தெரியும், அவர் செய்யட்டும். அப்படித்தான் பராமரிப்பு பார்ப்பான். கர்த்தர் செய்யறது, அவர் என்ன செய்யறாரு அவருக்கு தெரியும், அவர் செய்யட்டும். பராமரிப்புல நடக்கிறது எல்லாத்தையும் அப்படித்தான் அங்க பார்ப்பான். பாருங்களேன், எல்லா கஷ்டமான வருகிற சூழ்நிலைகள், கஷ்டமான நிகழ்வுகள் எல்லாமே ஆண்டவரே பராமரிப்புல நீர் எப்படி என்னை வணைக்கணும், என்னை உருக்கணும், என்னை வணையணும், என்னை உடைக்கணும்னு விரும்புகிறோம், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதுக்கு நான் சப்மிட் பண்றேன். அதான் அங்க சாந்த குணம் உள்ளவன். எனக்கு தரித்திரத்தை கொடுக்கிறீரா, அது உம்முடைய சித்தோன்னு நான் ஏத்துக்கிறேன். எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறீரா, அது உம்முடைய சித்தம் நான் எடுத்துக்கிறேன். செழிப்பான காலத்தை கொடுக்கிறீரா, அதுவும் சித்தம். இல்ல வறண்ட காலத்தை கொடுக்கிறீரா, அதுவும் சித்தம் சாமி அப்படின்னு பராமரிப்புல நான் இந்த நிலையில இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய பராமரிப்பு தான் காரணம். அதுக்கு நான் தலை குணிகிறேன் அப்படின்றவன் தான். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம், முறுமுறுப்பு இல்லாம ஆண்டவருடைய சித்தம் என்ன வணக்கணும், என்ன இது பண்ணணும், என்ன சீர்படுத்தணும்னு தான் என் நன்மை காண்டவர் செய்யறாரு. அதுதான் அங்க சாந்த குணம் உள்ளவன் பராமரிப்பு. அப்படித்தான் அங்க பார்ப்பான் பாருங்களேன். இது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பராமரிக்கு அவன் சப்மிட் பண்றத நம்ம அழகா பார்க்கலாம். எவ்வளவு சாந்த குணம் உள்ளவருக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் பாருங்களேன். நம்ம எப்படி சாந்த குணமா காமா நம்ம இருதயம் என்ன சபிக்கப்பட்ட இருதயம் நமக்கு வந்த நிலைமை என்னன்னா, எப்ப பாரு பொங்குறது, எப்ப பாரு முறுமுறுக்குறது, அப்படி ஆயிப்போச்சே இப்படி ஆயிப்போச்சே. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டிராபிக் லைன்ல இருந்தா போதும் நமக்கு. நம்ம யாருன்னு நம்ம காமிச்சிடறோம் இல்லைங்களா, நம்ம எப்பேற்பட்டவங்கன்னு காமிச்சிடறோம். இல்லா ஏதாவது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா போதும், உள்ளக்குறதெல்லாம் நமக்கு வெளியே வந்துருது இல்லைங்களா, எவ்வளவு மோசம்னு காமிச்சிடறோம். ஆனா சாந்த குணம் எப்படி தெரியுமா இருக்க முடியும், இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியமும், நமக்கு வருகிற எல்லா காரியமும், நமக்கு வருகிற துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், மனுஷங்க கிட்ட இருந்து வருகிற எல்லா காரியமும் அவர் கையில இருந்து வருதுன்னு பார்க்க கத்துக்கிட்டோம்னா அவர்கள் தாங்க பாக்கியவாங்க இல்லைங்களா. ஒரு ஒரு தெரு நாய் போய் ஒரு கல்லு போட்டு அடிச்சோன்னா சில நாய்ங்க என்ன பண்ணுவோம்னா, எங்க இருந்து வந்துச்சு என்னன்னா பாக்காது, அந்த கல்லை போட்டு கடிக்கும், கல்லை போட்டு உரைக்கும், குலைக்கும், கல்லை தான் பார்த்து குலைக்கும் இல்லைங்களா, அது போட்ட கைய பார்க்கவே பார்க்காது. அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்ம சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில ஒரு அடி உழுவுதுன்னா, ஏதாவது நமக்கு ஏற்படுதுன்னா, அந்த கருவிகளை பார்த்துக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. இது எல்லாமே எல்லாத்தையும் அனுப்புற பராமரிப்பு ஆண்டு அரசாங்கத்துல உட்கார்ந்து இருக்கிற என் தேவன் கிட்ட இருந்து புறப்பட்டு வருதுன்னு கருவிகளை விட்டு யாருகிட்ட இருந்து வருது. அவர் செய்யறதெல்லாம் நல்லதை தவிர்த்து, என்னை வணைத்து என்னை சீர்திருத்தத்தை தவிர்த்து அவருக்கு வேற என்ன இல்ல, என் நல்லதுக்கு தான் என் கர்த்தர் செய்யறாருன்னு அவர்த பார்க்கும் போதுதான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளால சாந்த குணம் உள்ளவர்களா இருக்க முடியும் இல்லைங்களா. யோசிச்சு பாருங்களேன், அதை நம்ம பார்க்கணும். அது பாருங்களேன், பல மனிதர்கள் அப்படி இருந்திருக்காங்க. தாவீது பாவம், அவர் மகனால விரட்டப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அவருக்கு வனாந்திரத்துக்கு ஓடுறாரு. ஓடும்போது அங்க ஷிமாயின்னு சவுலுடைய ஒரு ஆளு கெட்ட வார்த்தையில தாவீத சபிக்கிறான், பயங்கரமா திட்டுறான். பக்கத்துல இருக்கிற கமாண்டர் என்னாலேயே கேட்க முடியல, ஒரு வார்த்தை சொல்ல அவன் தலையை எடுத்துடுறான். அவன் தலை நின்ன இடத்துலயே தலையை எடுக்கிற ஒரு வார்த்தை சொல்லு பேசாம இரு. கர்த்தர் அவனை திட்ட விடுறாரு. அவன் திட்டட்டும், அவருக்கு தெரியும் என்ன திட்டணும்னு அவர் அனுப்புறாரு, திட்டட்டும் அப்படின்னு அப்படின்றார் பாருங்களேன். சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படித்தாங்க. ரொம்ப மோசமா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா நமக்கு இருக்கும், எவ்வளவு ஒரு ஞானத்தோடு நம்ம வாழ முடியும். உலகத்துல நடக்கிற கொடுமை, உலகத்துல நடக்கிற மிருகத்தனம், எல்லா மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய அநியாயத்தை எல்லாம் தேவன் இதை அனுபவிக்காம என் வாழ்க்கையில வராது, இதை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாருன்னு பாக்குற பார்வை இருக்கே, ஞானம் இருக்கே, அவன் தாங்க சாந்த குணம் உள்ளவனா இருப்பான். யோபு எடுத்து பாருங்க, எல்லாம் போச்சு, மொட்டை அடிச்சு நிக்கிறாரு. ஐயோ அந்த கல்தேயர் சபிக்கப்பட்டவர்கள் என் ஒட்டகத்தெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ இந்த புயல் வந்து என் பிள்ளைங்களெல்லாம் சாவடிச்சிருச்சு. ஐயோ அந்த லைட்னிங் வந்து சாவடிச்சிருச்சான்னு சொன்னாரு. எல்லாம் போச்சு, மனுஷன் என்ன சொல்ற, எந்த கரத்தை பாக்குறாரு. கர்த்தர் கொடுத்தாரு, அவரு எடுத்துக்கிட்டார், அவருக்கு ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ள மனுஷன் பாருங்களேன், எல்லாத்தையும் கர்த்தருடைய கரம். ஏன் பெரிய உதாரணம் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. சொந்த சீசம் காட்டி கொடுக்கறான், மறுதளிக்கிறான், தந்த ஜனங்களே தங்களை பிடிச்சி சிலுவையில் அறையணும்னு கத்துது. அவங்களெல்லாம் பார்க்கல, பிலாத்த பார்க்கல. அவர் என்ன சொன்னாரு, என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், அதை நான் குடிக்காம இருப்பேனோ. அங்க பாக்குறாரு கை. நமக்கு சாந்த குணம் வருது. முதலாவது சாந்த குணம் இருதயம் உள்ள மனுஷனை எங்க பார்க்க முடியும், அவன் இருதயம் சாந்தமா இருக்கணும். பராமரிப்பின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் தலை வணங்குறவன் அவன் இல்லைங்களா. முதலாவது அங்க பார்க்கலாம். ரெண்டாவது, சாந்த குணம் உள்ள மனிதனை வேத வசனத்துக்கு அவன் எப்படி கீழ்படுகிறான், அவன் இருதயம் வேத வசனத்தை கேட்கும் போது அதை எப்படி அணுகுதுன்றத பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப அருமையா பைபிள் என்ன சொல்லு தெரியுங்களா, யாக்கோபு போன வாரம் படிச்சோம், அநேக பேர் வசனத்தை கேட்டு கேட்டு போறதுக்கு அந்த வசனம் அவங்க இருதயத்திலேயே வேலை செய்யாததுக்கு பிரதான குணம் யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுமா, சாந்த குணம் இல்லாததுனால. பாருங்களேன் யாக்கோபு 1:21, James 1:21, அது நீங்களே உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, 1:21,
ஆகையா நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தை முழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க இருதயத்தை ரட்சிக்க வல்லமையா இருக்கக்கூடிய வசனம், ஒரு மனுஷனை மறுரூபம் ஆக்கக்கூடிய வல்லமை உள்ள வசனம் ஏன் உன் இருதயத்துல வேலை செய்யறதில்ல? நீ அதை சாந்த குருவம் உள்ளவனா நீ ஏற்றுக்கொள்றதில்ல. பாருங்களேன், அதுதான் காரணம். அதனால தான் என்ன போட்டிருக்க அடுத்த வசனம்,
அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய்.
ஏன் அப்படி நீ இருக்கிற? கேட்கிறவனா மாத்திரம் நீ இருக்கிறதுக்கு காரணம் உனக்கு சாந்த இதயமே இல்ல. வசனம் வரும்போதே அது கூட சண்டை போடுற, வசனம் வரும்போதே உன் இருதயம் அதுக்கு விரோதமா எழும்புது, இதெல்லாம் சரியில்லைன்னு உன் இருதயம் எழும்புது. எப்படி அந்த வசனம் உனக்கு வேலை செய்யும்? வசனத்துக்கு சண்டை போடுற சத்து வசனத்துக்கு விரோதமா? சாந்த குணமா ஏற்றுக்கொள்ளாத இருதயத்துக்கு வசனம் எங்க ஒரு சாந்த குணம் இருதயத்தை பார்க்க முடியும்? முதலாவது பராமரிப்பான் எப்படி பாக்குறான்னு, ரெண்டாவது அந்த வசனம் வரும்போது அந்த வசனத்துக்கு எப்படி கீழ்படுகிறான், தன் இருதயம் எப்படி மெலியுது, தன் இருதயம் எப்படி அதுக்கு ஒப்பு கொடுக்குது. அது எந்த இருதயம் சாந்த குணமல்ல உள்ளமா இருக்குமோ அந்த இருதயத்தை தான் வசனம் பவர்ஃபுல்லா வேலை செய்யும். உங்க இருதயத்தை ரட்சிக்கக்கூடிய, உங்க ஆத்மா ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ள வசனம் ஏன் சில பேருக்கு வேலை செய்யறதில்ல? ஏன்னா அவங்க இருதயம் சாந்த குணம் இல்ல இல்லைங்களா. எதிர்க்கிறாங்க, வசனத்துக்கு விரோதமா எழும்புறாங்க, இது பண்றாங்க, அதை தான் நம்ம பாக்குறோம். ஆகவே இதுல ரெண்டு விஷயத்துல நம்ம பாக்குறோம், சாந்த குணம் எந்த சாந்த குணம் உள்ள இருதயம் எப்படி வெளிப்படும். முதலாவது ஆண்டவர்கிட்ட இருக்கிற உறவுல ஆண்டவருக்கும் பராமரிப்பு அவன் எப்படி பார்க்கறான், ஆண்டவருடைய வசனத்துக்கு அவன் எப்படி அணுகிறான்றத பாக்கிறோம். ரெண்டாவது சாந்த குணம் உள்ள மனுஷங்க கிட்ட அவங்க எப்படி இருப்பாங்க அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. சாந்த குணம் உள்ளவர்கள் மனிதர்களோடு அவர்கள் எப்படி இருப்பார்கள் இத பார்த்தோம்னா, மனிதர்களோடு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாந்த குணம் உள்ள மனிதன் வந்து ஆண்டவரை முழுமையாக நம்புறதுனால, ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வாழ்க்கையில் வருகிற மனிதர்களால வருகிற எல்லா துன்பங்களும் அவனுக்கு வர நோவுகளும் அவனுக்கு வர கஷ்டங்களும் மனுஷங்க அவனுக்கு கொடுக்கற ஒரு அவமானத்தையும் ஆண்டவர் இதுல இருந்து பாக்குறதுனால அவன் ஒரு ஒரு கோபம் உள்ளவனாக, கோபம் தான் முதல்ல வருது இல்லைங்களா, பொத்துக்கிட்டு வருது கோபம். நிறைய பேருக்கு கோபம் வரும், கோபம் வந்து என்ன அவன் நெக்ஸ்ட், அது பைபிள்ல வந்து துர்குணம்னு போட்டிருக்கு. கோபம் ரொம்ப வரவங்களுக்கு துர்குணம் டெவலப் ஆயிரும். துர்குணம்னா உள்ளுக்குள்ள அப்படியே மத்தவங்களை பத்தி வெறுப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்குது, அதுக்கு மென்டல் மர்டர்னுவாங்க, அவங்களை கொலை பண்ணிட்டா நல்லா இருக்குமேன்ற மாதிரி உள்ளுக்குள்ள அவங்களை பத்தி தவறா யோசிக்கிறது இல்லைங்களா. மர்டர் வந்து கடைசியில என்ன என்ன வரும், பழி வாங்கணும்னு குணம் வரும். துர்குணம் ஒரு அளவுக்கு போயிருச்சுன்னா பழி வாங்கணும்னு வரும். அதெல்லாம் டெவலப் ஆவறது இவங்கிட்ட இருக்காது, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு இருக்காது. பாருங்களேன், சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்பமான, ரொம்ப அப்ரோச்சபிளா, தங்களை தாங்களே திருத்திக்கிறவங்களாக, தங்களை பத்தி ஏதாவது தவறா சொன்னா பெருசா எடுத்துக்காம, ஒரு ஒரு சாந்த குணம் உள்ளவருக்கு திடீர்னு நெருப்பு பிடிக்காது. புரியுதுங்களா, ஒரு கட்டை வந்து நல்லா தண்ணியில நனைஞ்சிருந்துச்சுன்னா திடீர்னு அதுக்கு நெருப்பு வைக்க முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரிதான் சாந்த குணம் உள்ளவர்கள். ஆனா நல்லா காஞ்சி போன ஒரு கட்டை, அதுக்கு உடனே ஒரு நெருப்பு வச்சா பக்குன்னு பத்திக்கிறதுக்கு காரணம் என்ன, உனக்கு சாந்த குணம் இல்லை. அதனாலதான் டக்குன்னு தக்கு சிடுச்சிடுன்னு கோவம் வருது, சாந்த குணம் இல்லாததுனால. பாருங்களேன், இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் வந்து ரொம்ப அப்ரோச்சபிளா, ரொம்ப ஸ்வீட்டா, எல்லாருமே அவர்கள் கூட பழகும்படிக்கு, எதுவுமே அவர்கிட்ட சொன்னா கோச்சுக்க போறாரு, அதா இருப்போது இதா இருப்போதுன்ற மாதிரியே இல்ல, ரொம்ப ஸ்வீட்டா. ஏசு எப்படி இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்களேன், சின்ன பிள்ளைங்க கூட அவர்கிட்ட ஓடி வர அளவுக்கு அந்த மாதிரி எல்லா மனிதர்களும் சகலமாக சரளமாக பழகக்கூடிய அளவுக்கு அவங்க இருப்பாங்க. புரியுதுங்களா, சிடுச்சிடுன்னு அவங்களுக்கு வராது. அதான் பாக்குறோம் சாந்த குணம். ஏன்னா இயற்கையா நம்ம எல்லாருக்கும் வந்த குணம் வந்து ஒரு இயற்கை மனுஷனுடைய குருதம் வந்து ஒரு கடல் கொந்தளிக்கிற மாதிரி, கடல் கொந்தளிச்சு கொந்தளிச்சு எப்படி நுர தள்ளுதோ அந்த மாதிரி நம்ம கொந்தளிச்சு கொந்தளிச்சு கோபத்தை தள்ளுறதுல தான் நம்ம இயற்கையா இருக்கு இல்லைங்களா. கோபத்துக்கு கம்மி இல்ல, கோபம் கோபம் கோபம். ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா சாந்த குணம் இல்லாததுனால. பாருங்களேன், சாந்த குணம், சாந்த குணம் என்ன பண்ணுது, கண்ட்ரோலை கொண்டு வருது. பாருங்களேன், இது இருக்கணும்னு எவ்வளவு வேதம் வலியுறுத்துறத பாக்கலாம். தீத்து 3:2 படிங்களா,
ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு.
எல்லா மனுஷர்களுக்கும் நீங்க என்ன காட்டணும், நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், சாந்த குணமுள்ளவர்களா, எல்லா மனுஷர்களோடு நீங்க சாந்த குணத்தை காட்டுகிறவர்களா இருக்கணும் அப்படின்றாரு. பாருங்களேன், சாந்த குணம் தேவனோடு அந்யோன்யமா ஐக்கியமா இருப்பதற்கு மாத்திரம் உதவி செய்யறது மாத்திரம் இல்ல, எல்லா மனுஷர்களோடு நல்லுறவோடு பழகறதுக்கும் நமக்கு உதவி செய்யும் சாந்த குணம். பாருங்களேன், ரொம்ப அருமையான குணம். இன்னும் எபேசியர் 4:1 படிங்களா, நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்றாரு. எபேசியர் 4:1-2,
ஆதலால் கர்த்தர் நிமித்தம்
கட்டுண்டவனாகிய நான்
உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி.
பாருங்களேன், சாந்த குணம் உள்ளவர்களாக நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் உள்ளவர்களா நீங்க நடக்கணும்னா என்ன இருக்கணும், சாந்த குணம் உனக்கு இருக்கணும், சாந்த குணம் இருக்கணும். பாருங்களேன், சாந்த குணம் மூணு விதத்துல வெளிப்படும் மனுஷங்க கிட்ட, மூணு விதத்தில் எப்படி வெளிப்படும். முதலாவது, எனக்கு ஏற்படுத்தின காயங்கள், எனக்கு பர்சனலா ஏற்படுத்தின காயங்களை தாங்குற குணம் இருக்கும். எத்தனையோ பேருக்கு தாங்குற குணமே இல்லை, எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா போச்சு, வீடு 2000 இல்லைங்களா, எனக்கு ஏற்பட்ட காயங்களை தாங்குற குணம் எத்தனை பேருக்கு இருக்கு. ரெண்டாவது, தாங்குறது மாத்திரம் இல்லை, சில பேர் தாங்கிக்குவாங்கன்னா உள்ள புகஞ்சுகிட்டு இருக்கோம், தாங்கிறது மாத்திரம் இல்ல அத மன்னிக்கிறதா இருக்கணும். மூணாவது, அத மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த செஞ்ச தீமைக்கு நன்மை செய்கிற குணம் இருக்கணும். இப்படித்தான் வெளிப்படும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு இந்த மூணு. முதலாவது, எனக்கு தேஞ்ச காயங்களுக்கு, எனக்கு செஞ்ச தீங்குக்கு தாங்குற குணம். நான் சொன்ன மாதிரி இயற்கை மனிதர்கள் எல்லாமே அந்த காஞ்சி போன விறகு மாதிரி தான், உடனே கோபம் வரும். ஆனா சாந்த குணம் வாய்க்கும் சரி, நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கும் சரி ஒரு கட்டு போடுது இல்லைங்களா, பொங்கி எழும்பாதபடிக்கு, என்ன சொல்லிட்டாங்களேன்னு எழும்பாதபடிக்கு கட்டு போடுறது சாந்த குணங்க. கோபத்துக்கு நேர் விரோதம், எக்லிசியாஸ்டில் போட்டிருக்க ஒரு முட்டாளுடைய மடியில கோபம் எப்பப்பாரு இருக்கும் அப்படின்னு இல்லைங்களா. ஒரு கோபத்தை அடக்கிறவன் ஒரு நகரத்தை வென்றவனை விட பெரியவன் போட்டிருக்கு, கோபத்தை அடக்கிறது ரொம்ப பெருசா போட்டிருக்கு. பாருங்களேன், கோபம் முதலாவது என்ன சொல்ற, கோபத்தை அடக்கிறது. எனக்கு தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா உடனே கோபம் வராது. சாந்த குணத்துக்கும் கோபத்துக்கும் ஆப்போசிட், அதை தாங்குற. ஒரு ஒரு கடல்ல போய் எத்தனை நெருப்பு விழுந்தாலும் என்ன ஆகும், கடல் மாதிரி இருதயம் இருந்துச்சுன்னா அது அவிஞ்சுதான் போகும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு இருதயம் சாந்த குணம் உள்ளது. அடுத்ததாக, கோபத்துக்கு அடுத்தது வருது வந்து துர்குணம், மேலஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. மேலஸ் வந்து ஒருத்தரை பத்தி ஒரு இன்னொருத்தர் சொல்றாரு, அது சாத்தானுடைய ஜூஸ குடிக்கிற மாதிரி மேலஸ். ஏன்னா அவங்கள பத்தி தவறா எண்ணிக்கிட்டே, மனசுல அவங்கள பத்தி தவறா என்ற ஒரு பழக்கம், எப்ப பாரு கோபம் அவங்கள பத்தி தவறா இப்படி பண்றாங்களே, அப்படி இது இப்படி இருக்கிறேன்ற ஒரு மேலஸ், ஒரு மென்டல் மர்டர் மாதிரி அது. அந்த துர்குணம் வேதத்தை ரொம்ப சொல்லப்படுது. அந்த துர்குணம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மனால ஒழுங்கா ஜபம் பண்ண முடியாது, நம்மனால கம்யூனியன் எடுக்க முடியாது, நம்மனால வேதத்தை எந்த காரியத்தையும் ஒழுங்கா பண்ண முடியாது. மத்தவங்க மேல நமக்கு புகஞ்சுகிட்டு இருக்கிற துர்குணம் இருந்துச்சுன்னா புரியுதுங்களா, நம்ம எப்படி ஜபம் பண்ண முடியும். துர்குணம் இருக்கும்போது பண்ணுங்களேன் ஜபமே பண்ண முடியாது. துர்குணம் இருக்கும்போது கம்யூனியன்ல அவர் என்ன சொல்றாரு, நீங்க உங்களுக்கு நியாய தீர்ப்பை குடிக்கிறீங்க சாப்பிடுறீங்க என்றாரு. ஏன், துர்குணத்தோடு வரீங்க, மன்னிப்பில்லாத வரீங்க. துர்குணம் இல்ல, மற்றவர்கள் பாவத்தை நம்ம மன்னிக்க விட்டாலும் பாவத்தை மன்னி துர்குணத்தோடு நம்ம நினைச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும், கோபம் துர்குணத்துக்கு போகுது. துர்குணம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, பழி வாங்குறதுக்கு போகுது இல்லைங்களா. துர்குணம் வந்து ஸ்டவ் பத்த வைக்கிற மாதிரி அதுதான் பத்துது, ஆனா பழி வாங்குற நிலை வந்து ஸ்டவ் பத்தி பத்தி புகஞ்சி 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 அப்படியே பொங்கி வெளியே வரும், அதுதான் பழி வாங்குறது. அது பொங்கி வர வர நிலையில என்ன பண்றது, நம்ம எல்லாம் நேரா போய் அடிதடி பண்றது இல்ல, ஆனா நம்ம வாயில என்ன பண்ணுவோம், நமக்கு உள்ள புகஞ்சுகிட்டு இருக்கும் போது நெருப்பு, இது நாக்கு நெருப்பு பிடிச்சிடும், நெருப்பு பிடிச்சி மத்தவங்கள பத்தி தவறா பேசிக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அவங்களை எங்க போனாலும் அவங்கள பத்தி உள்ள புகையறதுனால தப்பா பேசிக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். பாருங்களேன், சாந்த குணம் பாருங்க, ஈவில் ஸ்பீக்கிங், இதெல்லாம் பைபிள்ல ஆர்டரா வரும், கோபம் துர்குணம் பழி வாங்குற குணம் அப்புறம் ஈவில் ஸ்பீக்கிங், மத்தவங்கள பத்தி தவறா பேசுறது, இதுதான் இது பயங்கர ஆபத்து. இதெல்லாம் சாந்த குணம் அடக்க முடியும் பாருங்களேன், இதெல்லாம் சாந்த குணம் இருக்காது. முதலாவது, முதல் எனக்கு ஏற்பட்ட தீங்க மன்னிக்கிற தாங்குற ஒரு திறமை சாந்த குணம் கொடுக்க முடியும். அடுத்ததாக, நமக்கு ஏற்பட்ட தீங்குகளை மன்னிக்கிற ஒரு நிலைமை இல்லைங்களா. மன்னிக்கிற ஆவி வந்து நம்ம சொல்லிக்கலாம் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, அது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா, அவ்வளவு ஈஸியா ரொம்ப கஷ்டம். இயற்கை மனிதனுக்கு அது முடியாத காரியம். சில பேர் ஒரு மனுஷன் வந்து மன்னிக்கவே மாட்டேன் செஞ்ச அவனை என்ன பண்ண மாட்டேன், அவர் சாவுறாரு, அவர் பாஸ்டர் வந்து செத்துக்கிட்டு இருக்கிற நீ சாவு போற இப்பயாவது அவங்களை மன்னின். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் செத்து நரகத்துக்கு போனாலும் சரி நான் மன்னிக்க மாட்டேன். அதான் மன்னிக்காத குணம், அது ரொம்ப பயங்கரம். சாந்த குணம் இல்லாததுனால தான் அப்படி வர்றது இல்லைங்களா, ரொம்ப பயங்கரம். அப்படி நம்ம அப்படி செய்யக்கூடாது, அது ரொம்ப தவறு இல்லைங்களா. அது மத்தவங்களுடைய முதலாவது எந்த தீங்கு வந்தாலும் தாங்குற குணம், மத்தவங்களுடைய நமக்கு செஞ்ச தீங்க மன்னிக்கிற குணம், மூணாவதாக அந்த தீங்குக்கு நன்மை செய்கிற குணம் இல்லைங்களா. அதான் இனிமே வரப்போது இயேசு, உங்க சத்துருக்களை நீங்கள் நேசியுங்கள். யார் செய்ய முடியும் நேசிக்கிறது? பேசிக்கிறனா பேசிட்டு போலாம். இந்த மாதிரி சாந்த குணம் உள்ளவனால தான் இருக்க முடியும். உங்க சத்ருக்கள் பசியா இருந்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்ற ரோமர்ல யார் செய்ய முடியும்? அது இவங்க தான் செய்ய முடியும். சாந்த குணம் உள்ளவர்கள் தான் செய்ய முடியும். பாருங்களேன், உங்களை சபிக்கிறவர்களை கொஞ்சமா சபியுங்கள் அப்படின்றாரா, ஆசீர்வதியுங்கள். யார் செய்ய முடியும்? இவங்க தான் செய்ய முடியும். பாருங்களேன், ஆகவே ஒரு கிருபை மனுஷனுடைய இதயத்தில் வரும்போது அதிசயமான காரியங்களை செய்யுது, அதிசயமான காரியங்கள் செய்யுது. அதுல இது ஒண்ணு இல்லைங்களா. சாந்த குணம் ரொம்ப சூப்பர்லேட்டிவ் கிரேஸ்ன்றாங்க. இது ரொம்ப அருமையான, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நாட வேண்டிய கிருபை. ஏன் ரொம்ப அருமையான? கடவுள் மாதிரி இருக்கிற ஒரு குணம். எப்படி ஒரு ஒரு வானம் வந்து இந்த பூமியில இருக்கிற புகை, நம்ம வீட்டுல வர புகை எல்லாத்தையும் பயங்கரமா, கருப்பு புகையும் வேப்பரும் பொல்யூஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு, எவ்வளவு தீங்க எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா பூமிக்கு மழை அனுப்புதோ, ஒரு சாந்த குணம் உள்ள மனுஷன் அப்படித்தான். மனுஷங்க தனக்கு கொடுக்கக்கூடிய தீங்கையும் அவமானத்தையும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடவுளுடைய தயவையும் அன்பையும் அவங்க மேல பொழியறவன் தான் சாந்த குணம் உள்ள மனுஷன். அப்படித்தான் நம்ம மாறணும், அப்படித்தான் நம்ம கடவுள் மாதிரி மாத்திரது தான் இந்த குணம். அருமையான குணம் பாருங்களேன். இதுதாங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கு, ஒரு பரிசுத்தவானுடைய பேட்ஜ். இதுதான் எல்லா மனிதர்களுக்கும் நீங்க சாந்த குணம் உள்ளவர்களா இருங்கள். ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அடையாளமே இதுதான். சும்மா சொல்லிக்கலாம் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆனா அவன் எப்படி தெரியும் தெரிந்து கொள்ள? கொலோசியர் 3:12 பண்ணீங்களா,
நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு.
பாருங்க, சாந்தத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இது அடையாளம் என்ன? நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. உலக உண்டாவதற்கு முன்பதாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய குணம் என்ன? சாந்த குணம். இது ஆகவே ரெண்டு கேள்விகளுக்கு பதில் பார்த்திருக்கிறோம். முதலாவது என்ன சாந்த குணம்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது சாந்த குணம் எப்படி வெளிப்படும்? தேவனுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் தன் பராமரிப்புலையும் வசனத்துக்கும் எப்படி பதில் கொடுக்கிறான்றதுல வெளிப்படும். ரெண்டாவது மற்ற மனிதர்களோடு தான் எப்படி பழகிறான் இல்லைங்களா, எப்படி பழகிறான். தனக்கு வருகிற தீங்குகளை தாங்கக்கூடிய நன்மை, தனக்கு வருகிற தீங்குகளை மன்னிக்கக்கூடிய தன்மை, தனக்கு வருகிற தீங்குக்கு பதிலாக நன்மை செய்யக்கூடிய தன்மை, அது அவன் சாந்த குணம் உள்ளவனுக்கு தான் முடியும். ஆகவே சில சரி உதாரணங்களை பார்ப்போம். இவ்வளவு வார்த்தைகள் சொல்றத பதில் ஒரு படம் காமிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்குமே. 1,000 words is equal to 1 picture ன்னுவாங்க இல்லைங்களா. ஒரு படம் காமிச்சோம்னா சாந்த குணமுள்ளவர்கள் பைபிள்ல எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பைபிள்ல இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய குணங்கள் தான் இது. உதாரணத்துக்கு ஆபிராம் எடுப்போமே. ஆபிராம் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அந்த தேசத்திலிருந்து வரவழைச்சு, ஊருன்ற தேசத்திலிருந்து நீ புறப்பட்டு வான உடனே அது எல்லாத்தையும், ஊர் சொந்த ஊர் எல்லாத்தையும் விட்டு வந்த மனுஷன். அவர்கிட்ட தான் ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சிருந்தார். எல்லா ஜாதிகளுடைய பிதா அவர் தான். அப்பேற்பட்ட மனுஷன் எவ்வளவு எப்படி இருந்தாரு, என்னால வரப்போது ராஜாக்கள் என்னால வரப்போதுன்ற இந்த கானான் தேசத்தை உனக்கு தான் கொடுக்கறேன்னு இருந்தார். அப்படிப்பட்ட மனுஷன் வந்து தன்னோடு வந்த ஒரு தன்னுடைய நெஃப்யூ, யார் அவர் பேரு? ஆபிரகாம் கூட வந்தவர் யாரு? லோத் இல்லைங்களா. லோத் யாராவது புதுசா வரவங்க தான் ஜோரா சொல்றாங்க. சரி, லோத் கூட வந்தார், தன்னோடு கூட வந்தார். பாருங்களேன், ஒரு இடத்துல என்ன ஆயிப்போச்சு. ஆதியாகமம் 13:8 பாத்தீங்கன்னா, ஆபிராமுக்கும் லோத்துடைய வேலைக்காரங்களுக்கும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து இது என்னுடைய இது லோத்துடைய ஆடுக, இதுக்கு தான் மேய்ச்சல் இருக்கணும், அதுக்கு தான் மேய்ச்சல் இருக்கணும், சண்டை போடுறாங்க. நம்ம இது இருந்தா என்ன இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய சண்டையாவது மாறி இருக்கும். ஆபிராம் எப்படி அதை டீல் பண்றாரு தெரியுமா? கூப்பிட்டு இப்படி சொல்லி இருந்திருக்கலாம், லோத்து இந்த பாரு சின்ன பையன், நீ பொடி பையன், வேணா எவ்வளவு வேணா வேணானாலும் என் கூட வந்து சொன்ன நான் சண்டை வரேன். ஏன் வந்த என் கூட, எனக்கு தான் இந்த தேசத்தை ஆண்டவர் கொடுக்கறன்னு சொல்லி இருக்கிறாரு, எனக்கு தான் உடன்படிக்க, நான் தான் பிதாக்களின் தேசத்தை ஆக போறேன், நீ ஏன் வானானாலும் என் கூட வந்த, பேசாம வந்த வழியே திரும்பி பார்த்துக்கிட்டு போயிரு, நீ திருப்பி இருந்த இடத்துக்கே போயிரு, அப்படியா சொல்றாரு அவரு. பாருங்களேன் 8வது வசனத்தில்,
ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உண்மை பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன், நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன் என்றான்.
யோசிச்சு பாருங்க, அந்த நிலையிலிருந்து பார்த்தா ஆபிரகாமுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு சாரா கேட்கணும், உனக்கு என்ன பைத்தியமா, எத்தனை பேர் பூமி, இந்த தேசம், இந்த ஊர் எனது, இந்த லேண்ட் எனதுன்னு அடிச்சுக்க பிடிச்சிக்கான்னு, மத்த அந்நியனா இருந்திருந்தா லோத்துக்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிக்கிட்டு லோத்து விரட்டி விட்டுருக்கணும், அவனை போனா போட்டவனு கூட்டு வந்தா இங்க வந்து வேலைக்காரங்களை வேற சண்டை வச்சு இது பண்றியான்னு. அவர் என்ன சொல்றாரு, எப்பா நீ எந்த பக்கம் எது எடுத்துக்கிறியோ எடுத்துக்க, மிச்சத்தை நான் எடுத்துக்கிறேன்றாரு. பாருங்களேன் அது சொல்ல முடியும் பைத்தியமா, ஆபிரகாமுக்கு எந்த பக்கம் எடுத்துக்கிறியோ, பாருங்களேன் அந்நியர்கள் ஏங்க சண்டை வருது, இப்படி சொல்லுவீங்களா, உங்க அப்பா அம்மா சொத்து எழுதி வச்சிருக்காங்க, தங்கச்சி நீ உங்க அண்ணன் நீங்க எந்த சைட் வந்தா எடுத்துக்கங்க, மிச்சம் ஏதாவது இருந்தா நான் எடுத்துக்குவேன் யாராவது சொல்லுவாங்களா, கோர்ட்டுக்கெல்லாம் இழுத்துறாங்க, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறாங்க, விரோதி பரம்பரை விரோதிய மாறி போறாங்க. ஆனா இந்த மனுஷனை பாருங்க, முழு தேசத்தையும் உனக்கு தான் கூட்டு வந்திருக்கும் போது தன் பொடி பைய கூட இருக்கிற பைய, உனக்கும் எனக்கும் சண்டை எதுக்கு, நீ எதை நீ எந்த பக்கம் எடுத்துக்கிட்டா நான் இந்த பக்கம் போறேன். பாருங்களேன் அந்த சாந்த குணம் அழகா தெரியுது. அப்புறம் எவ்வளவு பெரிய மனிதன் இல்லைங்களா, எவ்வளவு பெரிய மனிதன், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க, தனக்கு எல்லாம் பவரும் இருந்துச்சு அதிகாரம் இருந்துச்சு, ஆனா தன்னை விட தன்னுடைய லோத்து பெரியவன்னு பாக்குற ஒரு குணம் இல்லைங்களா. மற்றவர்களை மேன்மையாக எண்ணுங்கள், மற்றவருடைய நன்மையை பெருசா பாருங்க அப்படின்ற, ஐயோ ஏன் நான் பரவாயில்ல நான் பார்த்தேன் ஆண்டவர் என்ன பாத்துக்குவார். சாந்த குணம் உள்ளவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராட மாட்டாங்க. பாருங்களேன் தங்களுடைய உரிமைக்காக ஆண்டவர் என்ன பாத்துக்குவார், உன் நன்மையை பாரு நீ அப்படின்றவங்க தான் சாந்த குணம் உள்ளவர்கள். முதலாவது அது பாக்குறோம், ஆபிரகாமுக்கு இருந்தது. ரெண்டாவது யோசேப்பை எடுத்து பாருங்க, யோசேப்பு வந்து தன்னுடைய சகோதரங்க தன்னை காட்டி கொடுத்து தன்னை வித்து எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு எகிப்துல, அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பில்லன்னு சொல்லி பொறாம வந்து துணியெல்லாம் கிழிச்சு நிர்வாணமா அவனை படால் படால் அடிச்சு அடிமைத்தனமா பிடிச்சு கொடுத்தாங்க, அவனை போய் அடிச்சு காயப்படுத்தி எப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு இல்லை, எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போகும்போது அங்க சாப்பாடு வேணும், சாமி ஐயா பிச்சை போடுங்க, நாங்க போய் நிக்கிறாங்க எகிப்துக்கு முன்னாடி. அங்க ரொம்ப நேரம் பொறுத்து வராரு பிரைம் மினிஸ்டர், வந்து அப்படியே நிக்கிறார் ஸ்டேஜ்ல வந்து நிக்கும் போது இவங்க எல்லாம் மூஞ்ச கூட பாக்கல, தலை குப்புற விடுறாங்க. அங்க பாக்குறாரு இவங்களை பார்த்துட்டு சாப்பாடு கொடுங்க சாமின்னா, யோசேப்பு என்ன பண்றாரு, உங்களுக்கு ஒரு கதையை நான் சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா, அயோக்கியரே உங்களால தானே நான் என்ன நிலைமையில ஆனேன், எங்க அப்பா கூட பார்க்காம எவ்வளவு வேதனைப்படுற பாவிகளே, நீங்க நாசமா போவீங்க அப்படின்னாரா. எவ்வளவு அநியாயம் பண்ணாங்க யோசேப்புக்கு, நான் நினைச்சு பார்க்க முடியுமா, எவ்வளவு வருத்தப்பட்டார் யோசேப்பு, எவ்வளவு வேதனைப்பட்டார், எவ்வளவு கஷ்டப்பட்டார், ஜெயில எத்தனை வருஷங்க, எத்தனை நாள் அப்படி போயிருச்சு. ஆனா என்ன அந்த யோசேப்பு பண்றாரு பாருங்களேன், அவங்க கண்ணை பார்த்துட்டு, நீங்க தீமைக்குன்னு செஞ்சீங்க, ஆனா தேவன் அதை நன்மைக்குன்னு எனக்கு மாத்தினார், அதைத்தான் பார்த்தார், அந்த கரத்தை பார்த்தார் இல்லைங்களா. நீங்க செஞ்சது தீமைக்கு சரி, இவ்வளவு பெரிய அநியாயத்தியா, யாருமே செய்ய மாட்டாங்க இப்படி, பாருங்க இயற்கைக்கு விரோதம், சாந்த குணம் உள்ளவன் தான் செய்வான், நீங்க தீமைக்குன்னு செஞ்சீங்க அதை தேவன் எனக்கு நன்மையாக மாத்தினார் பாருங்களேன். அதனால அவங்கள பிடிச்சி ரொம்ப மூவிங் வசனம், அவங்களை பிடிச்சி கட்டி பிடிச்சி அவங்களுக்கு முத்து கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் தீமைக்கு நன்மை செஞ்சார், தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தார் இல்லைங்களா, போய் என் தகப்பனை கூட்டு வாங்க அப்படின்னு. ஆனா யோசேப்பு ஒரு கோல இல்ல, அவருக்கு பவர் இல்லன்னு இல்ல, ஒரு சிங்கம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈஜிப்ட் நினைச்சா துண்டு துண்டா வெட்டி இருக்கலாம், ஆனா அந்த பவர் எவ்வளவு அடங்கி இருக்கிறத பாக்குறோம் இல்லைங்களா, அதான் அங்க சாந்த குணம், சாந்த குணம். ரெண்டாவது இன்னொரு ஒரு உதாரணம், பல படங்கள் பார்க்கலாம், தாவீது கதை நீங்க பார்த்து கேட்டு படிச்சிருக்கலாம், சவுல் தாவீத விரட்டிக்கிட்டு வர, ஏன்னா அவர் நெக்ஸ்ட் ராஜா ஆக போற ஒரு பொறாம அவருக்கு, இவரு தான் பெரிய பேர் வாங்கிட்டு வர்றாருன்னு சொல்லி அவரை விரட்டி அவர் எப்படியாவது கொல்லணும்னு பொறாம பிடிச்சு வர்றார். தாவீது ஊர் ஊரா நாடோடி மாதி சாப்பாடு கூட அழியாம அழியிறார், உயிர் இன்னைக்கு பிழைக்க முடியுமா, நாளைக்கு செத்துருவனா, நாளைக்கு செத்துருவனா, உயிருக்கு பயந்து அங்க போறார். ஆனா ஒரு டைம்ல என்ன ஆச்சு, குகையில தாவித விரட்டிட்டு வரும்போது குகையில சவுல் போய் படுத்திருக்கிறாரு, டயர்ட் ஆயி போச்சு, வயசாச்சு இல்லையா, படுத்து அவர் பக்கத்துல ஈடிஎஸ் குத்திட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாரு சவுல். அங்க பார்த்தோம்னா பக்கத்துல தாவிது ஒளுள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கிறார். அவர் பக்கத்துல ஆளுங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வெளியே போயாச்சு. பக்கத்துல இருக்கிற ஆளுங்க என்ன சொல்றாங்க, தாவிது இதை விட உனக்கு சான்ஸ் கிடைக்குமா, அந்த ஈட்டிய போட்டு ஒரே இறக்க அந்த ஆள் வயித்துல இதோடு ஒளிஞ்சான், ஒளிஞ்சு போனான். உன்னை இன்னமே நீ நாடோடி வாழ்க்கையில உயிருக்கு பயந்து வாழ்ந்ததுக்கு போதும், கர்த்தர் இன்னைக்கு அவன் கை உன் கையில கொடுத்தார், இதை முடிச்சிரு, இன்னமே நீ அவன் அது செஞ்சிருந்தான்னா அவர் தான் ராஜா, ஆல்ரெடி அபிஷேகம் பண்ணியாச்சு, ஒருவேளை ஆண்டவருடைய சந்தர்ப்பமா இருக்கலாம் இது, இவன் இப்படி விரட்டி என்ன வாழ்க்கையெல்லாம் வேதனைப்படுத்த வைக்கிறானேன்னு, இவனை கொல்லணும், நாயை கொல்ற மாதிரி கொல்லணும்னு தேடி வந்த ஆள் கையில கிடைக்கிறாரு. எடுத்து எறுக்க வேண்டியதுதான். வேலைக்காரன் என்ன கூட சொல்றான், நீ செய்யாத நான் செய்யறேன் சொல்லுப்பா அப்படின்ற தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், என்ன நான் தற்காத்துக்க மாட்டேன், கர்த்தர் என்னை காப்பாத்துட்டோம், அதுக்காக நான் வெயிட் பண்றேன், நான் என் உரிமையை நான் தேட மாட்டேன், நான் போய் அதை பறிக்க மாட்டேன், கர்த்தர் அதை செய்யட்டும், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், என்ன விரட்டுறாரு தான் இதை பண்றாரு தான் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த குணம் எங்க வரும், சாந்த குணம் உள்ளவர் தாங்க வரும். தீமைக்கு போய் இவ்வளவு நன்மையா இறக்கி இருக்கணும் அந்த மனுஷன், அவன் செய்யறது நாடே கஷ்டப்படுது அவனால, அவனை போய் அழிக்கலாம் இல்லையா, ராஜாவ ஆகலாம் இல்லையா, இல்ல நான் செய்ய மாட்டேன்றார். பாருங்களேன் சாந்த குணம் உள்ள மனுஷன் என்ன பண்றாரு, போய் அவர்கிட்ட இருந்த துணியில ஒரு சைட்ல கட் பண்ணிக்கிட்டு வந்து மலைக்கு அந்த பக்கம் போய், யா சோல் தகப்பனே, நான் ஒரு செத்த நாய், என்னையே நீங்க விரட்டிட்டு வரீங்க, உங்களை ஏன் டயர்ட் பண்ணிக்கிறீங்க, பாருங்க உங்களை ஈஸியா நான் கொண்டு இருக்க முடியும், உங்க துணியை பாருங்க அப்படின்னு சோல் எதையுமே கரங்கி போகுது, கரங்கி போய் ஐயோ மகனே தாவீதே என்னை விட பெரிய நீதிமான் நீ தான், இருதயத்தையே கறக்க வச்சாரு அவருடைய சாந்த குணத்தினால. பாருங்களேன் தாவீது குதாடு பார்க்கலாம். இன்னொரு உதாரணம் சொன்னேன், தாவீது சௌலமன்னால சாலமன் தன்னுடைய மகன் அப்சலோம்னால விரட்டப்பட்டு போகும்போது சபிக்கிறாங்க, சபிக்கும் போது பாருங்களேன் அந்த வசனம் 2 Samuel 16:11
பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அவன் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்.
எப்படி பாக்குறாரு, எவ்வளவு மோசமா நம்மளை சபிக்கும் போது நம்மளை கேவலப்படுத்த, அதுவும் அவமானப்பட்டு சருதெருப்பு கூட போடாம மகன் இவ்வளவு அவமானப்படுத்திட்டானே, மகனால அவமானப்பட்டு காட்டுக்கு போறாரு, அந்த நேரத்துல கர்த்தர் அவன் கட்டளை கொடுத்திருக்காரு அவன் சபிக்கட்டும், ஏன் அப்படி அனுமதிக்கிறாரு, அடுத்த வசனம் படிங்களா,
ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான்.
பாருங்களேன் ஒருவேளை கர்த்தர் இதை வச்சு எனக்கு நன்மையை செய்வார் இல்லைங்களா, அப்படி பாக்குறோமா, நமக்கு நடக்கிற தீங்கு அவமானம் இதனால நமக்கு நன்மை வரும், ஏன்னா நன்மையை தவிர கர்த்தர் செய்ய மாட்டார், ஏன்னா அவர் நல்லவர், அப்படி பார்த்ததுனால தான் அவர் சாந்த குணமா இருந்தார். இன்னும் பல உதாரணங்கள் பார்த்தோம், ஆபிரகாம் யோசேப்பு தாவீது, இன்னும் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், சாந்த குணமே உருவம் எடுத்த ஒரு எக்ஸாம்பிள்னா யார சொல்ல முடியும், நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவ தான் இல்லைங்களா, இஸ் த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சாந்த குணத்துக்கு. அவருக்கு தீங்கு செய்யும் போது அவர் பழி வாங்கும் இல்லை, அவரை வையப்படும் போது பதில் வையவில்லை, அவரை பாடுபடும் போது பயம்புறுத்தவில்லை இல்லைங்களா, பயம்புறுத்தவில்லை பாக்குறோம். ஏன் யூதாஸ் தன்னை காட்டி கொடுத்தார், காட்டி கொடுத்த யூதாஸ் முத்தம் கொடுக்க வரும்போது அவன் என்னன்னு கூப்பிட்டாரு, நண்பனே இல்லைங்களா, மை ஃப்ரெண்ட், மாயமாலமா கூப்பிட்டுருப்பாரு பல்ல கடிச்சுட்டு நண்பனேன்னு, இல்ல அவர் அப்படி மாயமாலமா பேசுறவர் இல்லையா, உண்மையான அன்போடு நண்பனே அப்படின்னு கூப்பிட்டார். பேதுரு தன்னை 3 தடவை காட்டி கொடுத்த பேதுரு, நீ எல்லாம் உன்னெல்லாம் தலைவனா தேர்ந்தெடுத்த ஒளிஞ்சு போன்ல, அவனை பிடிச்சி சீர்படுத்தி சிற்பி ஆடுகளை மேயின்னு வச்சார் இல்லைங்களா. அவர் அவ்வளோ பாடுகள் சிலுவையில தொங்குறாரு, அவமானப்பட்டு சிலுவையில தொங்குறாரு, தொங்கி ஏதாவது மிரட்டுற மாதிரி சபிக்கிற மாதிரி பேசினாரா, இல்ல கடவுள்கிட்டதான் பேசும்போது ஆண்டவரே என இவ்வளவு சித்திரவதை பண்றாங்க, அவங்களை ஏதாவது செய்யணும்னு கேட்டாரா, அவங்களை தண்டியும், பிதாவே அவர்களை மன்னியும், இல்லைங்களா? அதான் இல்ல சாந்த குரு, இவ்வளவு கொடுமை நடந்த போதும் அந்த மலை மாதிரி அவங்க மேல ஆசீர்வாதத்தை தவிர தீமையை திருப்பி கொடுக்கல, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டார். மனுஷங்க கொடுக்கறதெல்லாம் கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் தாங்க, சாந்த குணம் உள்ள இருதயம், அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். ஆனா அதே இயேசு, அதே இயேசு ஒரு கோலம் இல்ல, பயந்தவர் இல்ல. மத்தவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது, கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்படுதுன்னா எரிமலையா எந்திரிச்சார் இல்லைங்களா? ஒரு கோபமே வராதுன்னு இல்ல, அவருக்கு வந்த பிள்ளைகள் தன்னிடத்துல உடலன்னு எவ்வளவு கோவப்பட்டாரு. ஒரு திமிர்வாத காரணத்துக்கு சரி பண்றாங்க, அதை பண்ணக்கூடாதுன்னு பரிசெய்யறது சொல்லும் போது எவ்வளவு கோவப்பட்டார். ஆலயத்துல அராஜகம் பண்றாங்க, வந்து வியாபாரம் பண்றாங்க, சும்மா இருந்தாரா? கண்ணெல்லாம் ரெட் ஆகி சாட்டை எடுத்துக்கிட்டு போய் அடிச்சார். என்ன, நான் தற்காத்து கொள்ள மாட்டேன், எனக்காக நான் போராட மாட்டேன், ஆனா கடவுளுடைய நாமம்னு வந்துருச்சு, மத்தவங்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னா பெரிய போர் செய்வார், அதுக்காக பெரிய சண்டை செஞ்சார். அதான் பாக்குறதா சாந்த குணம், பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஒரு கோலம் இல்ல, சிங்கம் உள்ள இருக்குது, அது எதுலதான் வெளிப்படும், எனக்கு என்னன்னா செஞ்சுக்கோங்க. ஆனா கடவுளுடைய நாமமோ மத்தவங்களுக்கு அநியாயமோ அது பாத்துக்கிட்டு சும்மா இருக்காது. அதான் அந்த சாந்த குணம் பாருங்கள, அருமையான குணம். ஆகவே நாலு கேள்விகளுக்கு பதில் பார்த்துட்டோம், அவங்க நேரம் ஆயிடுச்சு. முதலாவது என்ன, சாந்த குணம்னா என்னன்னு பார்த்தோம், அது எப்படி வெளிப்படும்னு பார்த்தோம், கடவுளுக்கு முன்பதாக, மனுஷர்களுக்கு முன்பதாக. மூணாவதாக என்ன பார்த்தோம், பல உதாரணங்களை பார்த்தோம், ஆபிரகாம் பார்க்கிறோம், தாவீது, யோசேப்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கடைசியில இவர்கள் ஏன் பூமியை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம முடிப்போம் வேகமா. இது ஒருவேளை இதெல்லாம் படிச்சுட்டு உங்க மனசுல உடனே வரும்படி, இப்படியெல்லாம் நம்ம இருந்தோம்னா, ஆபிரகாம் மாதிரி நம்ம இருந்தோம்னா எல்லாத்தையும் போண்டி ஆயிட்டு நம்ம எல்லாரும் மெரிச்சிட்டு தான் போயிருவாங்க, கடைசியில ஒண்ணுமே நமக்கு மிஞ்சாது இல்லைங்களா? நம்ம குணிய குணிய கொட்டத்தான் செய்வாங்க இந்த உலகத்துல, அப்படியெல்லாம் நம்ம இருக்க முடியாதுன்னு நமக்கு வரலாம். ஆனா நீ அப்படி இருந்தீன்னா தேவனுடைய எல்லையற்ற தவறளைக்காத தேவனுடைய ப்ராமிஸ் என்ன தெரியுமா, நீதாயா பூமிய கடைசியில சுதந்திரிக்க போற, அவனுங்களாம் வெறும் கையா போக போறாங்க. இந்த பூமியை சுதந்திரித்து சக்சஸ்ஃபுல்லா வாழக்கூடிய மனுஷன் யாரு, இவன் தான் சுதந்திரிப்பான். சுதந்திரிக்கிறது எல்லாரும் அடிதடியா அடாவடியா எல்லாரையும் போட்டு அடிச்சுக்க புடிச்சுக்கன்னு பண்றது எதுக்குங்க, பூமியை சுதந்திரிக்கணும். கடைசியில் அதான மண்ணாசையில் நான் மயங்கினேன்னு வர மாதிரி, அதுல தான் இவங்கெல்லாம் இப்படி ஆடுறது. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு சாந்த குணமா இருக்கிறவனுக்கு தான் அது கிடைக்க போகுது. எதுக்கு இவங்க எல்லாம் தேடுறாங்களே, ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் சாந்த குணம் உள்ளவர்கள், எக்ஸ்க்ளூசிவ் வேர்ட்ஸ் இதெல்லாம், அவர்கள் மட்டும்தான் பூமியை சுதந்திரிக்க போறாங்க அப்படின்னு பாருங்க. தவறளிக்காத பொய் உரியாத தேவனுடைய ப்ராமிஸ் அது, சுதந்திரிப்பார்கள்னா இந்த டைட்டில் டீட் இந்த உலகத்துல அவங்க இவங்க பட்டா போட்டு பொலிட்டிஷியன் பண்ணி ஏக்கர் கணக்குல அவங்க பேர்ல எழுதிக்கலாம், ஆனா அது ஒரிஜினலா எழுதி வைக்கக்கூடியவர் யார் பேர்ல எழுதி வச்சுட்டாரு, இத சாந்த குணம் உள்ளவர்களுக்கு எழுதி வச்சுட்டார், டைட்டில் போட்டு காத்தா எடுத்து பட்டா போட்டு ஈசி வாங்கி கொடுத்துட்டார் அவங்களுக்கு தான், அது அவங்களுக்கு டைட்டில் கொடுத்தாச்சு, சுதந்திரிப்பார்கள் அவங்க தான். இதை சுதந்திரிப்பாங்க, எப்படி சுதந்திரிப்பாங்க, அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கணும், அதை விளக்கணும்னா சுருக்கமாக நான் சொல்றேன். இது கோட் வந்து சங்கீதம் காலையில படிச்சேன் இல்லைங்களா, 37:11 சங்கீதத்திலிருந்து வருது. சங்கீதத்துல என்ன வருது, ஐயோ அநியாயம் பண்றவங்களாம் முன்னுக்கு வராங்களே, அநியாயம் பண்றவங்களாம் இப்படி பண்றாங்களே, நான் ஒன்னும் இல்லாம இருக்கிறேனே. நான் அவர் ஆண்டவர் சொல்றாரு, அவன் புள்ள போல இன்னும் கொஞ்ச நாள் தான், பெருசா வந்து அடாவடி பண்றவனுங்க அது பண்ணி உலகத்தின்படி வாழ்றவங்க எல்லாம் கொஞ்சம் புள்ள போல இன்னும் சீக்கிரம் போயிருவானுங்க. ஆனா சாந்த குணம் உள்ளவனா நீ, கர்த்தரை நம்பி உனக்குள்ள உண்மை உள்ளவனா கல்டிவேட் பண்ணு, கடைசியில நீ தான் எல்லாத்தையும் வெல்ல போற, கடைசியில உனக்கு தான் அது எல்லாமே கிடைக்க போறதான் சொல்ற. சமாதானத்தின் 11 படிங்களா, நீ ஒன்னு படிங்களா, 37 சங்கீதம் 1.
பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுக்குண்டு பசு பூண்டை போல் வாடி போவார்கள்.
இந்த வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி மேல வர மாதிரி தெரிஞ்சாலும் இதெல்லாம் ரிவர்ஸா சீக்கிரம் மாறிடுதுன்னு காட்டுறாரு. உலக வைத்தியக்கார பார்வைக்கு அப்படித்தான் தெரியுது. சாந்த குணம் இல்லாதவனா நீ பாத்தீங்கன்னா உனக்கு அவங்க தான் மேல வர மாதிரி தெரியுது, ஆனா சாந்த குணம் உள்ள மனுஷனா நீ பார்க்கும் போது இந்த இதெல்லாம் உனதான் தெரியும், இதெல்லாம் சும்மா அடிச்சுக்கிறாங்களே என் சொத்துக்காக, கடைசியில் அது எனக்கு வரப்போதேன்னு அந்த பார்வை கொடுக்கறதே சாந்த குணம் தான் பாருங்களேன். பாருங்களேன் 9 வசனம் படிங்க,
கொள்ளாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
11 படிங்க,
சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
பாருங்களேன், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் அப்படின்னு இது பாக்குறோம். இது அருமையான, இது பூமியை சுதந்திரிப்பார்கள் வந்து ஒரு விதத்துல லிட்ரலா நடக்கும் இல்லைங்களா. இந்த பூமி கடைசியில புதிய பூமியா மாறும் போது இது எல்லாமே அவங்களுக்கு தான் வரப்போகுது. ஃபியூச்சர்ல சுதந்திரம் போது ஃபியூச்சர்ல கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நிகழ்காரியத்திலையும் ஆவிக்கூறிய விதத்தில் பாருங்களேன். அந்த வசனம் சமாதானத்தின் என்ன போட்டுருக்கு, 11 மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். பாருங்களேன், பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் அவங்களுக்கு இருக்கிற காரியத்துல கொஞ்சமா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி இந்த உலகத்தை ரொம்ப மன திருப்தியா என்ஜாய் பண்ணக்கூடியவங்க அவங்க தான். கண்டென்மெண்ட், கண்டென்மெண்ட்னா என்ன சொல்றது தமிழ்ல, திருப்தி இல்லைங்களா. எனக்கு கொஞ்சமா இருந்தாலும் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணக்கூடிய திருப்தி சாந்த குணம் உள்ள மனுஷனுக்கு தான் இருக்கும். எத்தனை கோடி ஏக்கர் கணக்கு, எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் எல்லா மனுஷர்களுக்கும் இன்னும் இல்லையே இன்னும் இல்லையேன்றவன் ஒருபோதும் தனக்கு எவ்வளவு ஏக்கர் இருந்தாலும் அதை அனுபவிக்கவே முடியாது. ஆனா சாந்த குணம் என்ன மாதிரி ஒரு இயல்பை தருதுன்னா, தனக்கு இருக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் தன்னை அனுபவிக்க வைக்கிறது. அது மாத்திரம் எல்லாமே தனதுன்றத பார்க்கக்கூடிய பார்வையும் தனக்கு கொடுக்குது. சில பேர் சொல்லி இருக்கிறாங்க, சில பேலஸ்லாம் நடந்து போயிருக்காங்க, சில இதுல எல்லாம் நடந்து போய், சில ஒரு கார்டன்ல ஒருத்தர் நடந்து போனாரா விசுவாசி, நடந்து போய் அவங்க பேலஸ்லாம் நடந்து போய் அவர் என்ஜாய் பண்ண விதத்துல அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணாராம். அந்த ஓனர் அதை பார்த்து சொன்னாராம், இவ்வளவு எனக்கு இருந்து இதெல்லாம் நான் இன்னும் கூட என்ஜாய் பண்ணல, ஆனா இதெல்லாம் உனது இல்ல, இவ்வளவு இதை என்ஜாய் பண்றிய அப்படின்னு. ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் இந்த உலகத்தை ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும், அங்கிருந்து என்ஜாய் பண்ண முடியும், இருக்கிறதுல மகா திருப்திய ஆனந்தத்தை சமாதானத்தை காண முடியும். மற்றவங்களுக்கு அந்த கிரீடி பொருளாசை இருக்கிறவங்களுக்கு இல்லையே இல்லையேன்றதே அவங்கள வாட்டி எடுத்துரும். சாந்த குணம் உள்ள தாங்க கொஞ்சமா இருந்தாலும் அதுல பெரிய திருப்திய காண முடியும். ஒரு துன்மார்க்கன் பேலஸ்ல இருக்கிறத விட ஒரு குடிசையில இருக்கிற சாந்த குணம் உள்ள மனுஷன் தான் ரொம்ப இந்த பூமியில ஆனந்தமா வாழ்கிறவன். அதான் பாக்குறோம். அது பல வசனங்கள் இருக்கு, நீங்க வீட்டுல போய் பாத்துக்கலாம். சங்கீதம் 21:26, ஐசாயா 29:19, சங்கீதம் 147:6 இதெல்லாம் பார்த்தோம்னா போட்டிருக்கு. உண்மையா சாந்த குணம் உள்ளவர்கள் அவங்க சொல்றாங்க ஆண்டவர் எவ்வளவு உண்மையா சொல்லியிருக்காருன்னு. அப்படி ஆனவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. சரி, இதோடு நம்ம முடிப்போம். பயன்பாடுக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இதெல்லாம் பார்த்திருக்கிறோம், திடீர்னு மேல போயிட்டு நம்ம நிலைமைக்கு வரணும் இல்லைங்களா. எனக்கு இந்த குணம் இருக்கா அதான் நம்ம கேட்கணும் இல்லைங்களா. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பூமியை சுதந்திரிப்பார்கள். நமக்கு இந்த குணம் இருக்கா? முதலாவது இந்த குணம் எதுல தெரியணும், பராமரிப்புல நம்ம ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாருன்றதுல முறுமுறுப்பு இல்லாம கம்ப்ளைண்ட் இல்லாம ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு, அவர் பெஸ்ட செய்யக்கூடியவர்னு நம்பி வாழுகிறோமா, அவர் வசனத்துக்கு அவர் வசனத்தை நம்ம ஏற்று அது பவர்ஃபுல்லா நம்ம ஆர்ட்ல வேலை செய்தா. பவர்ஃபுல்லா வேலை செய்யாததுக்கு காரணம் சாந்த குணம் இல்லாததுனால யோசேப்பு சொல்றார் இல்லைங்களா, யாக்கோபு சொல்றார். மற்ற மனுஷர்கள் கூட பழகும் போது நம்ம சாந்த குணம் தெரியுதா, எங்க தெரியுமா டெஸ்ட் வைக்கணும் நம்மளுக்கு, எங்க வைக்கணும், நம்ம வைஃப் கிட்ட டெஸ்ட் வைக்கணும், நம்ம பிள்ளைங்க கிட்ட டெஸ்ட் வைக்கணும், நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட டெஸ்ட் வைக்கிறோம். அங்க நம்ம எப்படி சாந்த குணமா இருக்கிறோம் இருக்கிறோமா, பிள்ளைங்க செய்யற காரியங்கள் வைஃப் செய்யற காரியங்கள் எவ்வளோ பேச்சுங்க வந்துருது எவ்வளோ இதுங்க வருது, அங்கத்தாங்க டெஸ்ட் தெரியும் நான் சாந்த குணம் உள்ளவனா மனுஷனா. இது பெர்ஃபெக்டா நமக்கு இருந்துடாது தான். அதனால்தான் வேதம் என்ன சொல்லுது, சாந்த குணத்தை நாடுங்கள்னு ஜெஃபனியால போட்டிருக்கு. நாடுங்கள் கர்த்தருக்கு பிரியமான குணம், அதுதான் நாடணும். ஏன் இருதயம் நாடுதுங்க, ஏன் இருதயம் போன வாரம்லாம் ஜெபம், ஆண்டவரே இது சாந்த குணமா இருக்கணும், எவ்வளவு நல்லா சில காரியங்களை டீல் பண்ண முடியுதுன்னு தெரியுமா, சாந்த குணமா இல்லனா மூஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டு அதை பண்ணிட்டு இது கோவப்பட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு சாந்த குணமா. நம்ம குடும்பம் அவங்க தாங்க பூமி, அவங்க குடும்பம் தாங்க நல்லா வரும், அடாவடி பண்ணி அடிச்சு கிடிச்சு சண்டை போட்டு கோவப்பட்டு என்ன ஆக போகுது, கோவப்பட்டு கோவப்பட்டு பிசாசத்தான் நம்ம வரவேற்கிறோம். கோவத்தோடு வீட்டுல தூங்கினா என்ன ஆகும், அந்த குடும்பம் பிசாசு வந்து குடியிருக்கோம்னு போட்டிருக்கு இல்லைங்களா, பிசாசுதான் குடியிருக்கும். சாந்தம் இல்லாதவர்கள் பிசாசுதான் குடியிருக்க வச்சுக்குவோம். ஆனா சாந்த குணத்தோடு தாங்க நம்ம குடும்பத்தை எல்லாம் சரி பண்ண முடியும், அவங்க தான் பூமியை சுதந்திரிப்பார்கள், பூமியில இருக்கிற சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்க முடியும் பாக்குறோம் இல்லைங்களா. ரொம்ப அவசியம் சாந்த குணம். பைபிள்ல ஒரு காரியம் சில காரியங்களை சொல்லி சர்ச் மெம்பர்ஸ் கிட்ட சாந்த குணம் பார்க்கணும் மனிதர்களோடு இல்லைங்களா, அவங்க அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்க, மன்னிக்கிற குணம், பொறுத்துகிற குணம், அந்த தீமைக்கு நன்மை செய்கிற குணம் நமக்கு இருக்கான்னு நம்ம சோதிச்சு நம்மள பார்க்கணும் இல்லைங்களா. ரொம்ப முக்கியம். இன்னொன்னு சாந்த குணம் ரொம்ப அவசியம். நமக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் சொல்லி முடிக்கிறேன். காஸ்பல் இயேசு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதே சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஐசாயா 16:1 போட்டிருக்கு. சாந்த குணம் உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் ரட்சிக்கிறார் சங்கீதம் 149:4 போட்டிருக்கு. சாந்த குணத்தை உண்மையான எல்லோரும் கிறிஸ்தவர்களும் நாடணும்னு செஃபேனியா 2:3 போட்டிருக்கு. சாந்த குணம் இல்லாமல் எந்த வேதத்தின் நன்மைகளும் ரட்சிக்கப்படக்கூடிய எந்த வசனத்தின் நன்மைகளும் ஒரு ஆத்மாக்கு ஏற்படவே முடியாதுன்னு நம்ம பார்த்த யாக்கோபு 21:1-2 போட்டிருக்கு. எல்லா துர்குணத்தையும் நீக்கிவிட்டு பிறந்த குழந்தைகள் போல் சாந்த குணமாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு பேதுரு நமக்கு சொல்லியிருக்கிறார். சாந்த குணம் நம்ம ஏன் ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு பேசுறதுல சாட்சியா நம்ம ஏன் பல பேருக்கு சொல்லாததுக்கு ஒரு பிரதான காரியம் 1 பேதுரு 3:15 என்ன சொல்றாரு தெரியுங்களா? சாந்த குணத்தோடு நீங்க மற்றவங்களுக்கு சொல்றது இல்ல. ஏன்னா சாந்த குணம் உங்களுக்கு இல்ல. இயேசுவை பத்தி சொல்றதுக்கு நம்ம சாட்சியா இருக்கவே முடியாதுன்னு போட்டிருக்கு. சாந்த குணம் இல்லாம ஆண்டவருக்கு மகிமையா நம்ம வாழவே முடியாதுன்னு 1 பேதுரு 3:4 போட்டிருக்கு. சாந்த குணம் இல்லாமல் ஒரு அருமையான குடும்பத்தை நம்மளால கட்டவே முடியாது. அருமையான வைஃப் ஹஸ்பண்ட் பிள்ளைகள் உறவு நமக்கு இருக்கவே முடியாது. ஆகவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான குணம் யோசிச்சு பாருங்களேன். இது எப்படி வரும்? முதலாவது துயரப்பட்டு பாவத்துக்காக ஆவியில் எளிமை உள்ள அந்த மண்ணில இருந்து தான் இது வளரும். ரெண்டாவது இது ஆவியின் கனின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா the fruits of the spirit, லவ், பேஷன்ஸ், ஜென்டில்னஸ். தெரியுங்களா உங்களுக்கு சாந்த குணம் பரிசுத்தாவினால ஏற்படுற கனி முதலாவது அதுல வளர்றது. அது ஆவியில் எளிமையும் துயரப்படுறதுனால வளர்ந்து வருது. அதை வளர்க்கறது வந்து ஹோலி ஸ்பிரிட்ல நம்ம நடத்தப்படும் போது தான் தொடர்ந்து சாந்த குணம் உள்ளவர்களா நம்ம இருப்போம். மூணாவதாக அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், ரெகுலரா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே சாந்த குணம் உள்ளவனா மாத்தோம் மாத்தோம், ஜெபம் தான் கொடுக்கறது. நாலாவதாக இயேசு ஒரு காரியத்தை, பல காரியங்கள் இருக்கலாம், ஒரு காரியத்தை முக்கியமா என்கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கங்கன்னு சொன்னது எது தெரியுமா? 11:29 மத்தேயு 11:29 இதோடு முடிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இயேசு சொல்லியிருக்காரு பல வசனங்கள் தெரியல, ஆனா இது ஒரு ஒரு காரியத்தை என்கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கங்கன்னு சொல்லி இருக்கிறது பாருங்களேன். 19:29
நான் சாந்தமோ மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
உங்க ஆத்மாக்கு எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும் தெரியுமா? சாந்த குணத்தை என்கிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கோங்க, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நுகோனா என்ன தெரியுமா? நுகோனா யோக்குடுன்னு ரெண்டு மாடுகளை போட்டு கட்டிடுவாங்க தெரியுங்களா. அந்த மாடுகளை கட்டும் போது ஒரு ட்ரைனிங் இல்லாத மாடு, அனுபவம் இல்லாத மாடு கிட்ட ஒரு அனுபவம் உள்ள மாடு கட்டி விடுவாங்க. அது ரெண்டும் கட்டும் போது அந்த மாடு ட்ரைனிங் இல்லாத மாடு கத்துக்கும் எங்க நிக்கணும், எங்க போகணும், என்ன சொன்னா நிக்கணும்னு. ஏன்னா ரெண்டு மாடு அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் நடக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி என்னோடு நுகப்பட்டு நான் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா என்னோடு சேர்ந்து கத்துக்க அந்த சாந்த குணத்தை அப்படின்றார் ஆண்டவர். நமக்கு இந்த கிருபையை அருள செய்யட்டும். நம்ம எல்லோரும் சாந்த குணம் உள்ளவர்களாக பூமியை சுதந்திரிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற வாழ்க்கை வாழும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும். ஜெபம் பண்ணுவோம்.